السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسوله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب يسر ولا تعسر وتمم بالخير. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அருள் புரிந்தார். அவனுடைய மாற்று அழிமை படிப்பதற்கும் கேட்பதற்கும் அதை பரப்புவதற்கும் எல்லா புகழ்களும் நன்றிகளும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். நாம் இப்போது இஸ்லாமிய ஐந்து கடமைகளில் இரண்டாவது கடமையாகிய தொழுகையை பற்றி படித்து வருகிறோம், சலாத்தை பற்றி படித்து வருகிறோம். இந்த சலாத்துடைய விஷயத்திலே ஆரம்பமாக கிப்லாவை முன்னோக்குவது, அது குறித்த சட்டங்கள், பிறகு நிலை நிற்பது அது குறித்த சட்டங்கள், முடியாதவர் உட்கார்ந்து தொழுவது, கப்பலிலே எப்படி தொழுவது, இரவு தொழுகையிலே நின்றும் தொழலாம், உட்கார்ந்தும் தொழலாம், உட்கார்ந்துவிட்டு பிறகு நின்று கொள்ளலாம் என்ற விவரங்கள், பிறகு காலணிகளோடு தொழுவது, காலணிகள் இல்லாமலும் தொழுவது, பிறருக்கு தொழுகையை போதிப்பதற்காக மிம்பர் மீது ஏறி நின்று தொழுது காட்டுவது, சுஜூத் செய்யும் போது மட்டும் மிம்பரிலிருந்து கீழே இறங்கி சுஜூத் செய்வது, பிறகு தொழும்போது தொழுகையாளி தனக்கு முன்னால் சுத்ரா ஒரு தடுப்பை ஏற்படுத்திக் கொள்வது, அது எவ்வளவு அவசியமான ஒன்று, சுத்ரா எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும், சுத்ராவிலிருந்து தொழுகையாளி எவ்வளவு தூரத்திலே இருக்க வேண்டும், தொழுகைக்கு முன்பாக ஒருவர் குறுக்கே சென்று தொழுகையாளிக்கு முன்பாக ஒருவர் குறுக்கே சென்றால் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்கள், தொழுது கொண்டிருக்கும் போது யார் யாரெல்லாம் குறுக்கே சென்றால் தொழுகை முடிந்துவிடும் என்ற சட்டங்கள், கபருக்கு அருகிலே கபருக்கு முன்னால் தொழுவது கூடுமா கூடாதா என்ற சட்டங்கள், பிறகு நீயத்துடைய சட்டங்கள், பிறகு தக்பீர் எப்படி கூறுவது, இரண்டு கைகளையும் எப்படி உயர்த்துவது, பிறகு தொழுகையிலே கைகளை எங்கே வைப்பது, வலது கையை இடது கைக்கு மேல் எந்த இடத்திலே வைப்பது என்ற சட்டங்கள், குறிப்பாக நெஞ்சிலே வைப்பதை பற்றி உண்டான விளக்கங்கள், இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் நாம் முந்தைய பாடங்களிலே படித்தோம். கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் தான் சொல்லும் பொழுது இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி. இப்ப இன்றைக்கு நம்ம படிக்க போறது அந்நபர் இல மௌதி சுஜூதி வல் குஷூஉ, அந்நபர் இல மௌதி சுஜூதி வல் குஷூஉ. நபர் என்றால் பார்ப்பது, எங்கே பார்ப்பது, மௌதி என்றால் இடம், அஸ்ஸுஜூத் சுஜூதுடைய இடத்தை பார்ப்பது. அப்புறம் ஒரு குஷூரு உள்ளம், இந்த ரெண்டு விஷயத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். وكان صلى الله عليه وسلم اذا صلى طهر نفسه. நபி அவர்கள் ஸலாத்துக்கு நின்றால் طهر தாழ்த்தி கொள்வார்கள், தலை குனிய வைத்துக் கொள்வார்கள். இப்படி நேர பிடிக்கவில்லை, புரியுதா, அந்த மாதிரி இது சமமானது தனது தலையை அவர்கள் தாழ்த்திக் கொள்வார்கள், தனது பார்வையை எறிவார்கள், ரமா எறிவார்கள், விபத்தி தனது பார்வையை, நவர்ண பார்வை பசர்ணா பார்வை, نحو الأرض بومي نوكي أبان بومي نوكي بارمي يجوارنا إنا أرضا لك அந்த அளவு அந்த பார்வை அப்படியே பூமியில போய் குதிக்கும். வேற எங்கேயுமே பார்க்க மாட்டாங்கன்னு மக்காவை வெற்றி கொண்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிற்குள் சென்று தொழுகை நடத்தினார்கள். சரியா? அப்படி தொழும் போது நபி அவர்கள் எங்கே பார்த்தார்கள்? அவர்கள் சுஜூதுடைய இடத்தைத்தான் பார்த்தார்கள். அப்ப முந்திய ஹதீஸ்ல தனது பார்வையை பூமியை நோக்கி எறிவார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸ்ல சுஜூதுடைய இடத்தை விட்டு அவர்களுடைய பார்வை எங்கும் நகரவில்லை, திரும்பவில்லை என்று வருகிறது. அப்ப முந்திய ஹதீஸ்ல பூமி என்று வந்தது சுஜூதுடைய இடம் என்று நமக்கு தெளிவாகிறது. புரியுதா? இதான் ஹதீஸ் கலையினுடைய ஒரு விளக்கம். முந்திய ஒரு ஹதீஸ்ல கொஞ்சம் தெளிவு குறைவாகவும் அடுத்த ஹதீஸ்ல தெளிவு கூடவும் வந்தால் இந்த இரண்டாவது ஹதீஸ் முந்திய ஹதீஸுக்கு முஃபஸ்ஸிராக இருக்கும். முந்திய ஹதீஸ்ல முஜ்மல் மூலமாக வந்ததை இரண்டாவது ஹதீஸ் முஃபஸ்ஸிர் அல்லது ஷாரிஹ் அல்லது முவத்திஹ் அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப நபி அவர்கள் காபாவுக்கு சென்ற போது அவர்களது பார்வை அவர்களுடைய சுஜூதுடைய இடத்தை தவிர வேறு எங்கும் திரும்பவில்லை, செல்லவில்லை. அப்படியே அதிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள். அப்ப தொழுது முடிச்சதற்கு பிறகு கூட வேடிக்கை பார்த்துக் கொண்டு அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய வீடு என்பது அது ஒரு மகத்துவமிக்க வீடு. அது ஏதோ வேடிக்கை பார்க்கறதுக்கு போன வீடு கிடையாது. அது இன்று பெரும்பாலாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் உம்ராவுக்கு செய்யக்கூடிய செல்லக்கூடிய பயணிகள் அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காபத்துல்லாவுடைய மகிமையோ அல்லாவுடைய வீட்டுடைய மகிமையோ அல்லது அங்க உள்ள இமானத்தினுடைய அருமையோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க எதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பாங்க? இங்க எத்தனை தூண் இருக்கு, ஏசி எங்க இருக்குது, ஃபேன் எங்க இருக்குது, இவ்வளவு அழகா கட்டியிருக்கிறாங்களே, இவ்வளவு அழகா லைட் போட்டிருக்கிறாங்களே, இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்புறம் போய் காமத்துள்ளவுடைய திரைகிட்ட நின்றுகிட்டு அது தேய்ச்சி தேய்ச்சி போது பாருங்க என்ன அத்தனை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அதுல இருந்து ஒரு பிளேடை வச்சு ஒரு நூலை கிழிச்சு பார்க்கலாமா சொல்லிட்டு நூலை போட்டு அடுத்து பார்க்கறது. சோ இந்த மாதிரியான செயல்கள் செய்வதை பார்க்கிறோம். இதெல்லாம் காமத்துள்ளாவுடைய அந்த மகிமை அந்த கண்ணியத்திற்கு முரணானது. ஒரு ஹாஜி அங்க போனார்னா அவருடைய பார்வை தாழ்வாக இருக்க வேண்டும். அங்கே தொழுவது உள்ளம் இது சம்பந்தப்பட்ட சிந்தனைத்தான் அவங்க இருக்கணுமே தவிர சுத்தி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்படியே சுத்தி பார்த்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்குள் சென்று தொழுத போது சுஜூதுடைய இடத்தை தவிர வேறு என்றும் அவர்கள் திரும்பவில்லை. ஹத்தா ஃபரஜமின்ஹா. சரியா? அப்போ وقال صلى الله عليه وسلم لا ينبغي ان يكون في البيت شيء يشغل المصلي. இப்ப ஒரு மஸ்ஜி எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகிறார். குறிப்பா காபத்துல்லாவின் விஷயத்திலே இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் இதை பொதுவாக்குகிறார்கள். ஒரு முஸல்லா ஒரு மஸ்ஜித் தொழக்கூடிய இடம், அந்த இடத்துல தொழுகையாளியின் கவனத்தை திருப்பும்படியாக எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது அலங்கரிக்கப்பட்டு கண்களை பார்வையை கவரக்கூடியதாக எந்த பொருள்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்க கூடாது. தொழுதுட்டு கொஞ்சம் கழுத்து வலிக்கு நேரத்தை தூக்குறாரு, பார்வை மேல பண்ணணும், பட்ட உடனே உடனே அதனுடைய அழகை பத்தி ரசிக்க ஆரம்பிச்சிருவாரு, செஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாரு, தொழுகையில் அவருடைய கவனம் திரும்பிவிடும். தொழுகையில் இருந்து அவருடைய கவனம் வேறு பக்கம் திரும்பிவிடும். அப்புறம் விஸ்வநாதர் சொல்கிறார்கள், என்பதை தகுதி அல்ல, அழகல்ல, உசிதம் அல்ல, சரியல்ல. ஐயப்பு உனக்கின் பயிற்சி காவாவிலே என் விஷய ஏதாவது ஒன்று எப்படிப்பட்டது ஏசு காலம் முஸ்தாசி தொழுகையாளியின் கவனத்தை திருப்பக்கூடிய ஒன்று, தொழுகையாளியை தொழுகையிலிருந்து வேறு ஒன்றிலே ஈடுபடுத்தி விடக்கூடிய ஒன்று வீட்டிலே காபாவிலே இருப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல, அழகானதல்ல, உசிதமானதல்ல. அப்ப காபாவும் பொழுதா எல்லா மஸ்ஜிதுகளும். அப்ப மஸ்ஜிதனுடைய உள்பகுதிகளை குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டு, அந்த பழமையை கொண்டு, டெக்கரேஷனை கொண்டு, பூ வேலைப்பாடுகளை கொண்டு, இந்த மாதிரியான டெக்கரேஷன் செய்யறதெல்லாம் மஸ்ஜிதுகள்ல கூடாது. இப்ப பெரும்பாலும் இங்கு பாத்தீங்கன்னு சொன்னா மஸ்ஜித கட்டினது யாரு, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரங்கிறத அந்த பள்ளியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு, எந்த முகல்லா, எப்படிப்பட்ட முகல்லா, அவங்கவுங்களுடைய செல்வத்துக்கு தகுந்த மாதிரி மஸ்ஜித கட்டணுங்கிற ஒரு திட்டத்துக்கு இன்றைக்கு பல முஸ்லீம்கள் வந்துட்டாங்க. இது அனுமதிக்கப்பட்ட செயல் கிடையாது. மஸ்ஜித் என்பது தொழுகையாளிகள் அவர்களை மழையிலிருந்து வெயிலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கு தொழுகையிலே நிம்மதியை தருவதற்குண்டான ஒரு இல்லமே தவிர, அவர்களுடைய கவனங்களை திருப்புவதற்கோ தங்களுடைய செல்வத்தை அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு காண்பிப்பதற்கு ஒரு இடமோ கிடையாது. குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமா கண்டிச்சே சொல்லியிருக்கிறாங்க. யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அதாவது தங்களது அந்த சர்ச்சுகளை அலங்கரிப்பது போன்று மஸ்ஜிதுகளை நீங்கள் அலங்கரிக்காதீர்கள், அப்படி ஒரு காலம் வரும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். மஸ்ஜித பலமா கட்டலாம், தேவையான அளவுக்கு விசாலமா கட்டலாம், ஆனா உள்ள இந்த மாதிரியான வேலைப்பாடுகளை செய்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பிரேம் பிரேமா மாட்டி வச்சிருப்பாங்க, ஆயத்துக்களை படிக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி வளர்ச்சி சுத்தி சுத்தி எழுதி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்களை சுவர்களை அலங்கரிப்பதற்காக இறக்கவில்லை. குர்ஆனுடைய வசனங்களை சுவர்களை அலங்கரிப்பதற்காக அல்லாஹ் இறக்கவில்லை. குர்ஆனுடைய வசனங்கள் ஓடி நேர்வழி பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இப்ப கடைசியில் என்ன ஆகிவிட்டது, சுவர்களை டெக்கரேஷன் பண்றதுக்காக வேண்டி குர்ஆனுடைய வசனம் ஆகி போச்சு. அதே போல தொழும்போது வானத்தை பார்ப்பது நபி அவர்கள் குறிப்பாக இந்த செயலை தடுத்தார்கள். அவர்கள் தடுப்பார்கள் பார்வையை உயர்த்துவதை இங்கே எதை நோக்கி இலச்சனா சமாளி இஹத்தா பால். இதை எந்த அளவு கண்டித்து அவர்கள் சொல்வார்கள் என்றால் இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹிடம் கோபமாக பேசியிருக்கிறார்கள், தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப ஏன் கோபத்தை வெளிப்படுத்துறாங்க, செயல் அந்த அளவுக்கு ஒரு தீய செயல், செய்யக்கூடாத ஒரு செயல் என்பதை உணர்த்துவதற்காக என்ன சொன்னார்கள், தங்கள் பார்வைகளை வானத்தை நோக்கி உயர்த்தக்கூடியவர்கள் உடனடியாக விலகி கொள்ளட்டும், அப்படி இல்லை என்றால் அந்த பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாமல் போய்விடும், அல்லது இன்னொரு அறிவிப்புல அவர்களது பார்வைகள் பறிக்கப்பட்டுவிடும். புரியுதா, விலகி கொள்ளட்டும். அப்போ பன்மை மக்கள் தங்கள் பார்வைகளை உயர்த்துகிறார்களே, அவர்கள் இலட்சமான வானத்தை நோக்கி சொல்லா சொல்கிறேன், அவர்கள் உடனடியாக விலகி கொள்ளட்டும், அல்லது நாங்கள் சொல்கிறேன் அவர்களது பார்வை அவர்களின் பக்கம் திரும்பாது, அப்படியே நின்று கொள்ளும். இன்னொரு அறிவிப்பிலும் அவர்களது பார்வைகள் பறிக்கப்பட்டுவிடும். அடுத்து பாருங்க, மற்றொரு ஹதீஸிலே நீங்கள் தொழுதால் பலதல் தர்பிது நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள். இங்கே அங்கேயா இப்படி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காதீர்கள். நீங்கள் தொழுகிறீர்கள், அல்லாஹ்வும் உங்களை பார்க்காது சொல்கிறான். எப்போது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், இது ஒரு விசேஷமான பார்வை. அல்லாஹ்வும் தனது முகத்தை உங்களை நோக்கி திருப்பி விடுகிறான். அல்லாஹ்வும் உங்களை நோக்கி முகத்தை திருப்பி விடுகிறான். அப்ப சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு சில சந்தேகம் வரலாம், அதுக்கு நம்ம கொஞ்சம் விளக்கம் சொல்வது பொருத்தமாக இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அந்த ரசூலுல்லாஹி என்ன சொன்னார்கள், பைரா தந்தைக்கும் நீங்கள் தொழுதால் பலத்தில் தப்பிக்கும், நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் என் செய்வோ நிறுத்தி விடுகிறார் தனது முகத்தை, தனது அடியாருடைய முகத்திற்கு நேராக அவன் தொழுகையில் இருக்கும் போது மாலமில் தப்பி இங்கே அவன் திரும்பாத முடியும். ஒரு தடவைக்கு திரும்பினார், அதுக்கப்புறம் இப்போ நான் போனால் நீ என்ன, நான் உன பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் உன பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ எங்க வேற எங்கேயோ பார்த்த, அதோட அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருவான். சரியா, ஹதீஸ் கரெக்டா புரியுதா? இப்ப கருத்துக்கு போவோம். கருத்து என்ன, இப்ப ஹதீஸுடைய வார்த்தையில அல்லாஹ் தனது முகத்தை திருப்புவான் என்று வருகிறது. அப்ப அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறதா? கண்டிப்பா முகம் என்று ஒன்று இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய சிஃபத், சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத். இப்ப அல்லாஹ்வுக்கு பலவிதமான சிஃபத்துகள் இருக்கின்றன. ஒரு சிஃபத்து அல்லாஹ்வுடைய குலோ, அல்லாஹ்வுடைய பண்பு சம்பந்தப்பட்ட சிஃபத். எப்படி? பார்ப்பது, கேட்பது, பொறுமையாக இருப்பது, சகிப்புத்தன்மை, அருள், கருணை, மன்னிப்பது, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு சம்பந்தப்பட்ட சிபத்துகள். இப்ப இந்த சிபத்துகளை சொல்லும் போது யாராவது நம்ம வேறு விதமா சிந்திச்சு பார்க்கணுமா? அப்ப நம்மளும் மன்னிக்கிறோமே, அல்லாஹ் மன்னிக்கிறானே, நம்ம மன்னிக்கிற மாதிரியே அல்லாஹ் மன்னிக்கிறது, நம்மளும் பார்க்கிறோமே, அல்லாஹும் பார்க்கிறானே, நம்ம பார்ப்பது மாதிரி அல்லாஹுடைய பார்வை, இப்படி என்ன ஒப்பிட்டு உண்மையாக யாரும் சிந்திச்சு பார்க்கணுமா? சிந்திச்சு பார்க்கறது கிடையாது. ஆனா சில மனிதர்கள் இப்ப அல்லாஹ்வுக்கு முகம் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு முகமா, அப்ப நமக்கு இருக்கிற மாதிரி முகமா அவனுக்கு இருக்கு என்று சிந்திக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு முகம், அல்லாஹ்வுக்கு கை, அல்லாஹ்வுக்கு கால், அல்லாஹ்வுக்கு கண் என்று வரக்கூடிய ஹதீஸுகளையும் ஆயத்துகளை எல்லாம் தர்வீஸ் செஞ்சு அதனுடைய அர்த்தத்தை மாற்றி விடுகிறார்கள். மாற்றிவிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க. அப்ப இதில் செய்யக்கூடிய இந்த செயல் சரியான சொன்னா, இந்த செயல் மிகப்பெரிய தப்பான ஒரு செயல். ஏன் அவங்க என்ன சொல்றாங்க, முகம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிட்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது எப்படி அல்லாவுக்கு முகம் இருக்கிறது? இது மனிதர்களுக்கு படைப்புகளுக்கு உள்ள தன்மை இல்லைங்க, இது அல்ல பொருத்தமானவங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. புரியுதா? இவங்களுடைய ரெண்டு விளக்கங்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம், எப்ப குரானையும் ஹதீஸிலேயே அல்லாஹ்வுக்கு முகம், கண்ணு, கை என்று சொல்லப்பட்டதோ, பாதம் என்று சொல்லப்பட்டதோ, அப்பதான் சஹாபாக்களுக்கோ சஹாபாக்களுடைய பிள்ளைகளுக்கோ இந்த ஓமையின் என்ன மரணையே, ஓமையுடைய கவர்மெண்ட் கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன வந்துச்சு சகாபாவுடைய பிள்ளைங்களுக்கு, சகாபாக்களுக்கு யாரும் கேட்டாங்க, சொல்லாட்ட யாரும் கேட்கல. சரி, இரண்டாவது, இன்று வரை டில் டுடே, இன்று வரை உலகாக்கள் மார்க்க அறிஞர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு, தங்களது மாணவர்களுக்கு இந்த ஹதீஸுகளை இப்படி சொல்லும் போது, அர்த்தத்தை சொல்லும் போது யாராவது கேள்வி கேட்கிறாங்களா? அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு சொன்னாங்க, அப்ப இந்த ஹதீஸுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது யாரும் அந்த மாதிரி சிந்திக்கிறது கிடையாது. எப்ப அவங்க உங்களுக்கு சிந்தனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்ப யூனானி பரிசுப்பாக்களை கிரேக்க தத்துவங்களை நீங்க படித்து விட்டு குரானை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் இந்த மாதிரி தத்துவமே இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனையே உங்களுக்கு வருது. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி தவறான சிந்தனை வர்றதுனால அந்த சிந்தனையை திருத்தணுமே தவிர குரானை அதிர்த்தம் போறது அல்லாவோட அதிசயம் அதிர்த்தம் போறது. அப்ப ரெண்டாவது விஷயம், ஒரு வார்த்தை அது தனது கண்ணியக்குறைவை ஏற்படுத்தும் என்று இருந்தால் அல்லாஹ் தனது பெயரோடு அல்லது தனது தன்மைகளோடு அதை சேர்த்து சொல்வானா? இப்ப யாராவது உங்களே நீங்க ஏற்றுவீங்களா? உங்களுக்கு இதற்கான வார்த்தையை நீங்களே சேர்த்து போடுவீங்களா? உங்களுக்கு இழிவு தரக்கூடிய இழப்பு தரக்கூடிய வார்த்தையை உங்களுடைய பெயரோடு உங்களுடைய தன்மைகளோட சேர்த்து எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்க. இருக்கும்போது இழிவு தரக்கூடியதை தனக்கு கண்ணிய குறைவில் தரக்கூடிய வார்த்தையை அவன் ஏதாவது தன்னோட சேர்த்து சொல்லுவானா? அப்ப அல்லாஹ்வை வர்ணிப்பதற்கு அல்லாஹ்வை விட அறிந்தவங்க யார்? அல்லாஹ்வை வர்ணிப்பதற்குரிய வார்த்தைகளை அல்லாஹ்வை விட அறிந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்வுக்கு என்ன வார்த்தைகளை வர்ணித்தார்களோ அதில் எந்த விதமான இழிவும் கிடையாது, இழப்பும் கிடையாது, அது எந்த விதமான கண்ணியக்குறைவும் கிடையாது. சரி, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நவீனவாதிகள் சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அப்படின்னு ஒரு விஞ்ஞானிகள் மெக்கானிகள் இருந்தாங்க. இப்ப அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்கெல்லாம் அவங்க அறிவுரை முட்டுதோ உடனே அந்த இடத்துல ஈமான் கொள்வதை விட்டுட்டு மறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அல்லது மாற்று கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சொல்ல போனா முந்தைய கூட்டத்துக்கு இவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது, சொல்ல போனா அவங்களை விட இன்னும் கொஞ்சம் மோசமானவர்கள். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான ஹதீஸுகளுக்கு? இந்த ஹதீஸுகளுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா இதுக்கு முன்னாடி இதே போல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், உதாரணமா அல்லாஹ் அரசிலிருந்து இறங்குறான், அல்லாஹ் முதல் வாரத்துக்கு இறங்குறான் இறைவனுடைய மூன்றாவது பகுதியில அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹதீஸுகள் எல்லாம் அவங்க நிராகரிச்சுறாங்க. ரெண்டு விதமா நிராகரிக்கிறாங்க. ஒண்ணு என்ன, குரான்ல அந்த ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது அது எப்படி முதல் வாரத்துல இறங்குறான ஹதீஸ் சொல்றது சரியா இருக்கும்? உலகத்துல எங்கேயாவது இறைவனுடைய ஒரு பகுதி இருந்துட்டு இருக்கு, அப்ப அந்த அர்த்த காரியம் ரெண்டு முதல் வாரத்துக்கு வந்துடுறானா? அப்ப அதுல யாராவது உபாதிதான் இப்படி ஒரு முட்டாள்தனமான அறிவு கட்ட ஒரு வாரத்தை அவர்கள் வைக்கிறார்கள். இது பெரிய என்னமோ அறிவுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அறிவுக்கும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் எவ்வளவு முரண்பட்டது என்பதை அவர்கள் புரிவதற்கு முயற்சி செய்வதில்லை. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே இந்த ஹதீஸ கடைசியா போயிட்டு போகுது, ஏற்றுக்கிறதுக்கு வந்துட்டாலும் கூட நம்ம வந்து அல்லாஹ் இறங்குறான்னு ஏற்றுக்க கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்குறான்னு ஏற்றுக்கணும். இதுதான் அந்த காலத்திலேயும் பல பேர் சொன்னாங்க. புரியுதா? அச்சாரியாக்கள் கூட இந்த மாதிரி கருத்து தான் சொன்னாங்க. அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னா அல்லாஹ் இறங்குறதுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குன்னு சொல்லு. அப்ப அவர்களை பார்த்து நம்முடைய உடமாக்கள் கேட்டாங்க, சரிங்க அல்லாஹ் இறங்குறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குறீங்க. அப்ப அந்த ஹதீஸுடைய கடைசியில அல்லாஹ் கேட்கிறான், மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நான் மன்னிக்கிறேன். தௌபா செய்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர்களது தௌபாவை நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அதிகார கேட்கிறார், அல்லாஹ் கேட்கிறாரா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கேட்கிறான். அப்ப வந்து தெரிஞ்சு போயிருக்கலாம். அப்ப இப்படித்தான் யாரெல்லாம் குரான் ஹதீஸ்ல விளையாடுறாங்களோ எந்த விதத்துல விளையாடுறாலும் சரி, அவர்கள் எல்லாம் கடைசியில அவர்களுடைய அறிவுக்கே முரண்பட்டு இருப்பார்கள், நேரா வழிக்கு வர முடியாது. அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நம்ம சரண் அடைந்து விடுவது, தஸ்லீம் செய்து விடுவது இருக்குது, அதுதான் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் தெளிவான சிந்தனைக்கு உகந்தது. சரியா? இப்ப என்ன சில பேர் இப்படி கேட்கலாம், அல்லாஹ்வுக்காக தனது முகத்தை தொழுகையாளியின் முகத்துக்கு திருப்பிடுறான் சொன்னா இப்படி சில பேர் யோசிப்பாங்க. அப்ப உலகத்துல எத்தனை பேர் தொழுகிறாங்க, எப்போ போனாலும் தொழுகிறாங்க, பல இடத்திலிருந்து தொழுகிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் பார்த்து அவன் முகத்தை திருப்பிட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு எத்தனை முகம் கொடுக்கும்? அப்படின்னா இந்த அதிசம் அப்படி இப்ப பார்த்தோம்னா இந்த அதிசயம் வேற மாதிரி இருக்கணும், எனவே இந்த அதிசயம் ஆகும். அப்ப இந்த மாதிரியான குருட்டு சிந்தனை எல்லாம் எப்ப வரும்? எப்போது அல்லாஹ்வுடைய சிபத்தை, அது அவருடைய பண்பு சம்பந்தப்பட்ட சிபத்தாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட சிபத்தாக இருக்கட்டும், அதை படைப்புகளுடைய சிபத்தோடு ஒப்பிடுறீங்களோ அப்பதான் இந்த பிரச்சனைகளாக வரும். நான் தான் உங்களை பார்க்கும்போது, உங்க முகத்தோட நான் பார்க்கும்போது அவர் முகத்தை பார்க்க முடியாது, அவர் முகத்தை பார்த்து அவர் முகத்தை பார்க்க முடியாது. அதே போல நீங்க என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்துல பார்க்க முடியாது, எனக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க முடியாது. இது யாருடைய சிபத்து? இது யாருடைய சிபத்து? படைக்கப்பட்ட படைப்புகளுடைய சிபத்து. நீங்க ரப்புடைய சிபத்தை மக்களுடைய சிபத்தை கொண்டு எப்படி அறிமுகப்படுத்துறீங்க? இப்ப பார்ப்பது என்று சொல்லும் பொழுது அல்லா பார்க்கலாம், நமக்கு முன்னாடி ஒரு சோறு வந்து பார்க்க முடியாது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி கையை கொண்டு இப்படி வச்சா பார்க்க முடியாது, கிட்டத்தானும் பார்க்க முடியாது, தூரமா போனாலும் நம்மளால பார்க்க முடியாது, இருட்டாலும் பார்க்க முடியாது, வெளிச்சத்து போனாலும் பார்க்க முடியாது. சரியா இல்லையா? இந்த அளவுக்கு வெளிச்சா பார்க்கலாம். இப்ப அந்த தௌசண்ட் கையில முடிஞ்சாலும் இந்த மொழிக்கு பார்க்கணும் எதுவும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இது யாருடைய பலவீனங்கள்? இது மனிதர்களுடைய பலவீனங்கள். ரப்புக்கு அது கிடையாது. இருளும் அவனது பார்வையை தடுக்காது, கிளிச்சமும் அவனது பார்வையை தடுக்காது, தூரமும் அவனது பார்வையை தடுக்காது. இந்த தூரம் பக்கத்துல இருக்கு, செவுக்கு பின்னாடி, செவுக்கு முன்னாடி, இதெல்லாம் மக்களும் நமக்கு உள்ளவையை செய்கிற ரப்புக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் அவன் சரிசமமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். அப்ப அதே போலதான் அல்லாஹு தஆலா முழுமையாளிக்கு முன்னால் தனது முகத்தை திருப்புகிறான் என்பதும், நம்முடைய முகத்தை கொண்டு நீங்க ஒப்பிட்டு கற்பனை செஞ்சு ஓவை கூறி விவரித்து பார்க்காதீர்கள், அது அல்லாஹ்வுடைய சிபத்தாகும். புரியுதுங்களா? உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தொழுதாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா தனது முகத்தை கொண்டு முன்னோக்க முடியும். இது அவருடைய சிபத்து. இது அவருடைய சிபத்து. இதை உங்க சிபத்தோட கற்பனை பண்ணி நீங்க ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அப்படி பார்த்துட்டு கடைசியில அதிக தவறாக நினைச்சு நீங்க அதிகத்துக்கு மாற்று வளர்க்க சொல்லாதீங்க. நல்லா பாருங்க. புரியுதா இல்லையா? புரியலன்னா திரும்ப சொல்றேன். கவனமா கேட்டுச்சீங்களா? கேட்டீங்களா இல்லையா? وقال ايضا عن التنفس على الالتفات اختلاس يختلسه الشيطان من صلاه العبد. இது திரும்பி திரும்பி பார்க்கறத பத்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லும் பொழுது சொன்னாங்க, அதாவது இது ஒரு பறிப்பது. என்ன பறிப்பது? யார் பறிக்கிறார்? இதை ஷைத்தான் பறித்து விடுகிறான். அடியாருடைய தொழுகையிலிருந்து ஷைத்தான் அந்த நேரத்தை பறித்து விடுகிறான், அந்த இடத்தை பறித்து விடுகிறான். இப்ப சைத்தான் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கான். நீங்க சுஜூதின் பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எப்படா இவருடைய தொழுகையிலிருந்து கொஞ்சம் பகுதியை நமக்கு பறித்துக் கொள்வோம், இவருடைய பார்வையை தன் பக்கம் பறித்துக் கொள்வோம் என்று எதிர்பார்த்துட்டே இருக்கான். எப்ப உங்களுடைய பார்வை இந்த பக்கம் போது உடனே பறிச்சுக்கான். நீங்க கொஞ்சம் திரும்புவீங்க, அவன் அடுத்தத திருப்பி போடுவான். சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சுஜூதுடைய இடத்துல மட்டும்தான் பார்வையை நிலை கொள்ள வைத்திருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் தொழுகையில. அன்னுக்குரத்தின் கனுக்குரத்தின் தீக்கி இருக்கா? முன்னாடி ஒரு ஹதீஸ் இருந்துச்சு, لا يزال الله مقبلا العبد في صلاته ما لم يلتفت فاذا صرف وجهه انصرف عنه. இந்த ஹதீஸ்ல இன்னொரு விளக்கமாவது, அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தொழுகைக்கு நின்றால் அவனையே முன்னோக்கி கொண்டிருக்கிறான். மாலம் இருந்தது, இவன் இங்கும் அங்கும் திரும்பாதவரை. அடியான் தனது முகத்தை திருப்பிக் கொண்டால் அன்பு அல்லாஹ்வும் திரும்பி விடுகிறான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய முகமும் அல்லாஹ்வை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். எப்படி கல்வி அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கணுமோ அதே போல முகமும் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்க வேண்டும். அதாவது அரபில சொல்லுவாங்க, அல் மாஹிரு உன்வானுல் பாத்தினி, அல் மாஹிரு உன்வானுல் பாத்தினி, வெளிரங்கம் உள்ரங்கத்தின் அடையாளம். உன்னதத்தின் அட்ரஸ் என்று சொல்வார்கள். அப்ப வெளிரங்கம் எவ்வளவு சுத்தமானதாக சரியானதா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உள்ரங்கமும் சரியா இருக்கும். அப்ப ரெண்டுத்தையும் சமமாக நம்ம சுத்தப்படுத்துவதற்கும் சரி செய்வதற்கும் முயற்சிக்க வேணும். என் உள்ள கரெக்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிரங்கத்தை புறக்கணிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்துல அனுமதி கிடையாது. உள்ளமும் சுத்தமா இருக்கணும், அதே போல உடலும் சுத்தமா இருக்கணும், உடையும் சுத்தமா இருக்கணும், இடமும் சுத்தமா இருக்கணும். என் உள்ளங்கெல்லாம் சுத்தமாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாத்த கடாங்களாமா அதுக்கு கஷ்டமானங்களாமா இருக்க கூடாது. அடுத்து சொல்லுங்க, மூன்று காரியங்களை நபி அவர்கள் தடுத்தார்கள். அது என்ன? கனுப்புறத்தின் தீக்கி, கோழி கொத்துறத போல தொழுகையில கொத்துறது. அதாவது உட்புற சுற்று செய்யும்போது அப்பத்தில் அவசரமாக கூட்டப்படு அந்த மாதிரி குனிந்து எழுந்திருப்பதை நபி சொல்லும் தடுத்தார்கள். அன்புறத்தின் கனுப்புறத்தின் தீக்கி. இன்னொன்று கல்வி, நாய் அமருவதை போன்று அமருவது. அதாவது பின்னாடி ரெண்டு காலம் இப்படி நின்றுணும், ஒரு காலம் மடக்கி போய் உட்காருவோம்ல. அதாவது சுஜூதுக்கு ரெண்டு சுஜூதுக்கு இடையில உட்காரும் பொழுது அப்ப ரெண்டு காலையும் மடக்கி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா தஷஹுத் உட்காரம் பாருங்க, அத்தகையா ஓடும் போது அப்ப ஓடும் பொழுது பரபரட்டா ரெண்டு காலையும் இப்படி நேரம் நிறுத்தி வைக்கிறீங்க, விரல்களை மடக்கி ரெண்டு காலையும் நிறுத்தி ரெண்டு காலுடைய அந்த பின்பகுதியில உட்கார்ந்து கொண்டு கையை பூமியில இப்படி நிறுத்தி வச்சிருக்கிறது. இப்ப நீங்க வீட்டுல நாய் உட்கார்ந்து பாருங்க, அதுதான் சுற்றுலா சொன்னாங்க. அந்த மாதிரி உட்காருவதை நரிசுதாரங்கள் அவர்கள் தடுத்தார்கள். வயல் சிபா திங்கல் சிபா சித்த அழகி. அதே போல நரி நடக்கும்போது நீங்க பார்த்துருக்கலாம், இப்படி கல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டே நடக்கணும். என்ன அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் இப்படி திரும்பி பார்த்துக் கொண்டிருப்பதை அபிசுதாரங்களும் தடுத்தார்கள். இப்ப நிறைய தொழுகை அடைகள் அப்படித்தான் இருந்தாங்க, தொழுகையுடைய சட்டத்தை படிக்காதனால சொல்லி நீ மூத்தா போறதுக்கு ரெடி ஆயிட்ட அந்த மாதிரி நீ தொழுகை என்று சொன்ன. இதால நம்முடைய கடைசி தொழுகை, இந்த தொழுகைக்கு பின்னாடி துன்யாவுக்கு நம்ம போறோம். இந்த மாதிரி ஒரு நீயத்து நமக்கு தொழுகையில வந்து விட்டால் அது பரந்து தொழும் போதும் சரி, சுண்ணத்து தொழும் போதும், நபில் தொழும் போதும் இதயத்தம் அலஹம்துலில்லா தானா வந்துடும், தத்துவா தானா வந்துடும், கவனங்கள் எல்லாம் தானா நம் தொழுகையின் பக்கம் திரும்பிவிடும். ஆனா பெரும்பாலானவர்களுக்கு இந்த எண்ணம் இருக்காத காரணத்தினால, இந்த எண்ணத்தை அவர்கள் கொண்டு வராத காரணத்தினால அவர்களுக்கு தொழுகையின் பக்கம் தொழுகைக்குள்ளே கவனம் வருவது கிடையாது. எந்த வேலையிலிருந்து வந்தாங்களோ அந்த வேலை தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அல்லது அடுத்து என்ன வேலையை செய்யணும் என்பதைத்தான் அவர்கள் யோசிப்பார்கள். அல்லது வேற ஏதாவது அற்பமான சிந்தனைகள் உள்ளத்திலே அவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப தொழுகும் பொழுது எப்படி தொடர வேண்டும் என்று சுற்றுலாத்திரம் சொல்கிறார்கள். கடைசி தொழுகை இதோட துன்யாவை காலை பண்ணிட்டு நம்ம போகிறோம். இதெல்லாம் திரும்ப வர போயணும், இன்னொரு பயணம் இருக்குது, அந்த பயணத்திலிருந்து மனிதன் திரும்ப முடியுமா? உலகமே சேர்ந்து முயற்சி பண்ணி அவனை திரும்ப கொண்டு வர நினைச்சாலும் கொண்டு வர முடியாது. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், தொழு எப்படிப்பட்ட தொழுகை தொழு சொனாச்ச முகத்தியை. இறுதியாக விடைபெற்று செல்பவர், இறுதியாக பயணித்து என்பவர் எப்படி சொல்வாரோ அது போன்ற தொழுகை தொகுதை தொழுகையெல்லாம் வாழ்வோம். அவங்களுடைய வரலாறு பார்க்கணும். கடைசியா பர்மிஷன் கேட்கிறாங்க, ரெண்டு காட்சி தொழுகிறாங்க, கொள்றதுக்கு நிற்கிறாங்க. குறைசி குடும்பத்தாரர்கள் மக்காவாசிகள் எல்லாம் பத்து கணக்கிலேயோ நூற்று கணக்கிலேயோ சுத்தி நிக்கிறாங்க. ஒருத்தர் கையில ஈட்டி இருக்கு, ஒருத்தர் கையில அம்பு இருக்கு, ஒருத்தர் கையில கட்டி இருக்கு, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. யார கொள்றதுக்கு? அந்த ஒரு மனிதரை கொள்றதுக்கு. அவர் தான் எல்லாருக்கும் இலக்கு. அவரை நோக்கிதான் அம்பு எரியப்பட போகிறது, அவரை நோக்கிதான் ஈட்டி எரியப்பட போகுது, அவரை நோக்கிதான் கட்டி எரிய போறாங்க. எல்லாம் டார்கெட் பண்ணி நிக்கிறாங்க. அந்த நேரத்தில் புகழ் சொல்றாங்க, தொழுதிருக்கமா சொல்லி எப்படி தொழுதிருப்பார்கள் அந்த தொழுகை. இந்த காட்சி அப்படியே ரசூலுல்லாவுக்கு காண்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய சலாம் ரசூலுல்லாவுக்கு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாவுக்கு சொல்கிறார்கள், புகையை கொல்லப்படக்கூடாது பாருங்க. அப்ப ரசூலுல்லாவுக்கு நீ தொடரக்கூடிய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இதுக்கு அடுத்து உனக்கு ஒரு தொழுகைக்கு வாய்ப்பு இருக்காது, இதோட நீ போறது தவறுக்கு தான். அந்த மாதிரியான தொழுகையை சொல்லு. எப்படி சொல்லு? கண்ண கண்டதா உருவு. நீ எங்களை விட்டு விட்டு, எங்களை பிரிந்து விட்டு, நீ இப்போது ரப்பிடத்திலே சென்று ரப்பை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். அது போன்ற தொழுகையை சொல்லு. குந்தராசராக அறிந்துகள், நீ அவனை பார்த்துக் கொண்டிருக்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே. உனது தொழுகை பயணித்துச் செல்லக்கூடிய மக்களை எல்லாம் விட்டுவிட்டு தனித்துச் செல்லக்கூடிய ஒருவருடைய தொழுகையை கொண்டு எங்களை விட்டுவிட்டு நீ யாருடைய செல்ல போகிறாய்? تحضره صلاة مكتوبة فيحسن وضوءها وخشوعها وركوعها إلا كانت كفارة لما قبلها من الذنوب ما لم يؤت كبيرة وذلك الدهر كله. قوية خير. إذا حديث رسول الله عليه وسلم نمك الزرق غريش للترك العصر. இப்ப பெரும்பாலானவர்களுக்கு இப்படி உள்ளட்சமா தொழுதா என்ன நன்மை கிடைக்கும் என்று தெரிகிறது கிடையாது. கடமை என்று தொழக்கூடியவர் நினைத்திருக்கிறாங்க. ஆனா இந்த தொழுகையால் எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கப் போகிறது என்று தொழும் போதுதான் அந்த தொழுகையை நீங்க சரியா தெரியும். இப்ப ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சா 10 ரூபாய் கூலி தராரு, அதே வேலையை இவர்கிட்ட செஞ்சா 100 ரூபாய் தராரு, அதே வேலையை இவர்கிட்ட செஞ்சா 1000 ரூபாய் தராரு. இப்ப நீங்க 10 ரூபாய் தருவதற்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி செய்வீங்க? 100 ரூபாய் தருவதற்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தா எப்படி செய்வீங்க? 1000 ரூபாய் தருவதற்கு அதே வேலையை செஞ்சு கொடுத்தா எப்படி செய்வீங்க? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு டெய்லர், இப்ப நீங்க உங்கள்கிட்ட இது தச்சு கொடுத்தா 10 ரூபாய் தான் வாங்க முடியும் இருக்கு, என்ன செய்வாரு? இப்படி இப்படி தப்பாரு, கீழே விடுவோம், கடுக்க மாட்டாரு. கடைசியில தட்டி முடிச்ச உடனே தூக்கி சுட்டி விடும். ஒரு பழைய பிளாஸ்டிக் பேர் வச்சுட்டு வச்சிருப்பாரு, நீங்க வந்து அந்த அளவுக்கு எடுத்துட்டு போங்க, 50 ரூபாய் போடுங்க. சரியா? ஒருத்தர் 100 ரூபாய் கொடுப்பாரு, இவர்கிட்ட அதே செயலுக்கு 100 ரூபாய் வாங்க போறோம், என்ன செய்வார்? அப்படி ஒரு பேர் தப்பாரு, நான் யோசிச்சு சொல்றேன், அப்படி ஒரு பேர் தப்பாரு, அப்படி செய்வாரு. அங்க எனக்கு 100 பிசல் வரும்ல, அதை வெட்டி விட்டு திரும்ப எடுத்து கட் பண்ணி கட்டப்பட எல்லாம் தச்சு முடிச்சோடனே அப்படியே தச்சு வச்சு சூசில இருந்த உதவிட்டு அழகா மடிச்சு ஒரு கையில வச்சு வச்சிருப்பாரு. வந்தோடனே இந்தாங்க அப்படின்னு கையில கொடுத்துட்டு அதை 100 ரூபாய் கிடைச்சிருக்கோம். இன்னொருத்தர் 1000 ரூபாய் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த அதை விரிச்சு கட் பண்றதுக்கு முன்னாடியே கீழே பார்ப்பாரு, எல்லாம் கரெக்டா நூல் தான், கரெக்டான குவாலிட்டி நூலா இருக்கான்னு பார்ப்பாரு.
மிஷின் கரெக்டா அதுக்குன்னு தனியா மிஷின் வச்சிருப்பாரு, மத்த மிஷின்ல தைக்க மாட்டாரு, அதுக்கு தனியா மிஷின் வச்சிருப்பாரு, இம்பார்டன்ட் மிஷின் அது வச்சு கிளீனா வச்சிருப்பாரு. நமக்கு நம்ம தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்கும், அந்த தொழுதையை எந்த அளவுக்கு உள்ளத்தோடையும் அழகிய முறையிலையும் தொழுதா எவ்வளவு நமக்கு ரிவார்டு கிடைக்குன்னு பல பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதனால சும்மா கூட்டம் 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 ஏன் அதனுடைய அல்லாஹ் கொடுக்க போகக்கூடிய ரப்பு கொடுக்க போகக்கூடிய ரிவார்டு நமக்கு தெரியறது கிடையாது. இப்ப இங்க கவனிச்சு பாருங்க, சொல்கிறார்கள் ஒரு மனிதன் கடமையான தொழுதி அவனுக்கு வந்து விடுகிறது. இது ரொம்ப முக்கியம், நீங்க ஒரு சரியா செய்யலன்னா தொழுதிய சரியா சொல்ல முடியாது. எழுதுகிறார்கள், ஒரு செய்யும் போதே உள்ளச்சம் ஆரம்பமாகிறது, ஒரு செய்யும் போதே தொழுகைக்கு ஒரு செய்ய போறோம், ரப்புக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நம்ம தயாராக போறோம், யாரா எனது பாவங்களை கழுது என் உள்ளத்தை அதிகப்படுத்து என்ற எண்ண ஓட்டங்களோடு ஒரு மனசு ஒரு செய்யணும். எப்படி ஒரு செய்யணும், ஒரு செய்யும் பொழுதே அந்த தொழுகையின் நினைவு அவருக்கு அப்படி வந்துவிட வேண்டும். அப்ப ஒருவில வந்து சொன்னா அடுத்த நிமிஷம் தொழுதியில வந்து சேர்ந்தாயிடும். ஒரு செய்யும் போதே துணியா அவர் குடிச்சுக்கிட்டே ஒரு செய்யணும் சொன்னா அப்ப இங்கேயும் வந்து அந்த பிரச்சனை தொடரும் சொன்னாங்க. அந்த தொழுகைக்குரிய உருவை ரொம்ப அழகாக நிறைவேற்றுகிறான். ஒரு ஒரு உறுப்பை கலங்கும் பொழுது பல் தேய்க்கிறதுலிருந்து விசுவாசம் செய்யறதுலிருந்து வாயு குடிக்கிறதுலிருந்து மூக்குக்கு தண்ணி செலுத்துறதுலிருந்து முகத்தை கழுகுறதுலிருந்து அவ்வளவு சுத்தமா நபிசுல்லாஹிஸ்லாம் அவர்கள் உறுப்புகளை தேய்த்து கழுவுவாங்க. இன்னும் நீங்க மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வாரி தண்ணி செலவு செஞ்சிருவாங்க, ஆனா உறுப்புகளை தேய்க்கவே மாட்டாங்க. அந்த பைப்பு தொடர்ந்து நீ கையில் அடிக்கிறது இருப்பாங்க. என்ன செய்யும்ாரிய இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் அதிகப்படியா அரை லிட்டர் தண்ணியில ஒரு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க நம்ம எவ்வளவு தண்ணி செலவு பண்ணோம் பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய தொழுகை அவருடைய மார்க்கப்பட்டு அவருடைய அறிவு முழுமையா அதாவது நிறைவடைகிறது என்று சொன்னா அதுக்கு ஒரு ஒரு பெரிய அடையாளம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒருவர் நம்ம சரியா செஞ்சோம்னா கரெக்டா அது தண்ணி போதுமான என்ன செய்யணும் தேய்க்கணும். தொழுகையுத்தாவது ஒருவருடைய உறுப்புகளை கை காலு முகத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும். இந்த தேய்க்கிறதே கிடையாது, இப்படியே கையை காட்ட வேண்டியது, இப்படியே கையை காட்ட வேண்டியது. இதனாலதான் தண்ணி நிறைய மீன் விரயமாக ஆகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஒரு எப்படி சொன்னாங்க, பயிற்சியின் ஒவ்வொரு நல்ல அழகிய முறையில் ஒரு செய்ய சொன்னார்கள். அதே போல அந்த தொழுகையின் உத்தேசத்தையும் அவர் அழகுரை நிறைவேற்றுகிறார். ஒரு அந்த தொழுகையுடைய ருக்குவாயும் இப்படியெல்லாம் அவர் தொழுதா அவருடைய முன்னால் சென்ற பாவங்கள் அனைத்துக்கும் இந்த ஒரு தொழுகையும் பரிகாரமாகும். முன்னால் சென்ற பாவங்கள் அனைத்துக்கும் அது பரிகாரமாக ஆகிவிடும். இல்ல அக்கான கப்பால தள்ளிமா கொள்ள அப்படின்னு. ஆனா பெரும்பாவங்கள் செய்யப்பட்டிருக்க கூடாது. அப்படி பெரும் பெரும்பாவங்கள் செய்யப்பட்டிருந்தா அதுக்கு தனியே அவர் தௌபா கேட்டாக வேண்டும். இது ஒரு நாளைக்கு உள்ள நன்மையா அல்லது பெருநாளைக்கு மட்டும் உள்ள நன்மையா அல்லது ஜும்மாவுக்கு மட்டும் உள்ள நன்மையான்னு சொன்னா இந்த வதாரிக தஹரத்துல்லஹு இது காலமெல்லாம் உள்ள நன்மை. அப்ப நாம் உள்ளத்தோடு தொழுதா அந்த தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன, நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அப்படி தொழும் பொழுது அவங்க ஒரு மேல் ஆடை அணிந்திருந்தாங்க, கமீசா ஒரு விதமான ஒரு போர்வை போர்த்திருந்தாங்க. அந்த போர்வையில கொஞ்சம் கொடி கொஞ்சம் அடையாளங்கள் அதாவது அந்த மாதிரியான வேலைப்பாடுகள் இருந்துச்சு. தொழுதுகிட்டே ஒரு குடிஞ்சு தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை அந்த தான் அணிந்திருந்த அந்த ட்ரெஸ் அந்த மேலாடை அதனுடைய அந்த வேலைப்பாடுகள் அதன் பக்கம் அவர்களது பார்வை சென்று விட்டது. அப்ப சுசுந்தாரிசம் தனது ஆடையிலே தனது தொழுகையில் கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு உடை இருந்து அதன் பக்கம் பார்த்து அவருடைய கவனம் திரும்பிவிட்ட போது உடனடியாக தனது மேலையில் இருந்து தொழுது முடித்தவுடன் அந்த ஆடையை மாற்றிவிட்டார்கள். அப்ப அதே போலதான் நம்ம டிரெஸ் போட்டுக்கிட்டு வரும்பொழுதும் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா டிசைன் டிசைன் டிஷர்ட் போட்டு வரலாம். அந்த டிஷர்ட்ல என்னென்னமோ வாசகங்கள் இருந்திருக்கு. இப்ப அவங்கள பார்த்து இப்ப நம்ம மக்கள் வேற நீ என்ன நானும் இப்படி வாசம் செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு வல்லாது சூறாவை எடுத்துக்கிறாங்க என்ன சூறாக எடுத்துட்டு வந்து முன்னாடி வந்து நின்றுறாங்க. இப்ப கல்வியில் எடுப்பதற்கும் பொம்பளை சுற்றி பொம்பளை பாவம் பண்ணுமா இல்லையா? கண்டிப்பா பாடும். அப்ப அந்த மாதிரி பழகும்போது அதை படிக்கிறது கவனச்சிருமா இல்லையா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொழுகையில நம்ம தவிர்த்து கொள்ளணும். வேற எங்கேயாவது காவாவுக்கு பொம்பது போட்டு போனா கூட வேற விஷயம். ஆனா அதுல கூட அரங்க எடுத்து இருக்கக்கூடாது. எடுக்கும்போது அதை பாத்ரூம்ல போட்டு தோப்பாங்க, வாஷிங் மிஷின்ல கண்டத்துல போட்டு தோப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு கண்ணியமான ஒரு செயல்கள். நம்ம காவாவுக்கு சொன்னா எதாச்சும் டேப்லெட் கொடுக்கலாம், வேற ஏதாவது வேலைகள் செய்யலாம். சரியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அப்ப தொழுகையிலே அது என்னை கவனத்தை திருப்பி விட்டது. அந்த தொழுது மேல போட்டிருந்த அந்த ட்ரெஸ் என்னை திருப்பி விட்டது. இன்னொரு அறிவிப்பு வருகிறது, பயிர் நபர்ச்சியில அழகினார் தொழுது கொண்டிருக்கும் போது அதனுடைய அடையாளங்களை வேலைப்பாடுகளை நான் பார்த்தேன். அது எனது என்னை திருப்பிவிட நெருங்கிவிட்டது, என்னுடைய கவனம் திரும்பிவிட நெருங்கிவிட்டது. அப்ப சூழ்ச்சிகளும் அவங்க உள்ளதை உள்ளபடியே சொன்னாங்க. சில பேர்த்த இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் வந்து பலவீனமானவர்கள், நாங்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறோம், எங்க நாங்க எதை போட்டாலும் எங்க கவனம் திரும்பாது அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறதுக்கு இங்க இடம் கிடையாது. ஏன்னா சுற்றுலாச்சுன்னு சொல்லிட்டாங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான ஆடையை அணிந்திருக்கும் போது எனது பார்வையை அதன் பக்கம் திரும்பி விடுகிறது என்று சொன்னா அப்ப பொதுமக்களுடைய பார்வையை என்ன சொல்வது? ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. அங்க ஒரு தலகாணி இருந்துச்சு, ஒரு டிரெஸ் ஒரு ஆடையில சில அந்த வேலைப்பாடுகள் அதே போல மரம் செடி இந்த மாதிரியான காட்சிகள் வரையப்பட்ட ஒரு ஆடை இருந்துச்சு. அந்த டிரெஸ் சில நேரத்தில் தலாணி அழுகாரு இல்ல அந்த மாதிரி இருந்திருக்கலாம், அது மேல போர்த்தி வச்சிருவாங்க அந்த அந்த ஆடைய அந்த தலாணி மேல போர்த்தி வச்சிருவாங்க. தலாணி உயரமாக்குமா அதை சுத்தமாக வச்சு அதை பார்த்து சொல்லுவாங்க. அப்படி தொழுகும் பொழுது பார்வை பெறப்பட்டது அந்த தலாணி மேலப்படுது, தலாணி மேல என்ன இருக்கு அந்த வேலைப்பாடுகள் இருந்து போர் வருகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப மக்கா மதீனா போறவங்க எல்லாம் கண்டிப்பா எது வாங்கினாலும் வாங்காட்டியும் ஒன்ன கண்டிப்பா வாங்கிடுவோம். அதெல்லாம் முசல்லான் முசல்லான்னு சொல்லிட்டு ஒன்ன வாங்கிக்கிறோம். இந்த முசல்லா போட்டு தொழுகிறத பத்தி என்ன அது தனி சட்டம் அது சரி, குறைஞ்சபட்சம் முசல்லா போட்டுதான் நீங்க தொழுதீங்கன்னு சொன்னாலும் அது இருக்கணும். அதுல மக்கா படம் போட்டது, மதினா படம் போட்டது, மரம் போட்டது, செடி போட்டது, டிசைன் போட்டது, வீட்டில் இருக்கிற கார்பெட் மாதிரி பூக்கள் போட்டது, இதனால தொழுகையில கவனங்கள் திரும்பிக் கொண்டே இருக்கும், சேர்ந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் அது இல்லாம சாதாரண ஒரு சின்ன பாய் இருக்க இந்த மாதிரி பாய் போட்டு தூங்குறதுதான் நல்லது. அதுவும் இல்லைன்னா சாதாரணமா தரையில, இந்த தரையில நம்ம அன்றாடம் உட்கார்ந்து எந்திரிப்போமோ அதே தரையில தான் நம்ம தொழுகணும். தரை கொஞ்சம் அழுக்கா இருக்கு, தூசியா இருக்குன்னா அதை தட்டி விட்டுக்கலாம். நீங்க வெள்ள ட்ரெஸ் போட்டுக்கிறீங்கன்னா கரையா போயிடும், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கலாம். சில மற்றபடி தொழுகைக்கும் ஒரு விரிப்பு இருந்தாதான் தொழுகையே எந்த ஒரு நிலையை வைத்துக் கொள்ளவே கூடாது. சில பேருக்கு முட்டிக்கால் வழியா இருக்கும், இந்த தரையில உட்கார முடியாது, அந்த மாதிரி இருந்தா அவங்க ஒரு துணி போட்டுக்கலாம். ஆனா அந்த துணி லைனா இருக்கும், தொழுகையினுடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஸலாத பிஹப்ரத் தஆம் வலா ஹுவா இதா ஃபுஹு அல்அஹ்பதானி. இப்ப இந்த தொழுகையில கவனம் திரும்புவதை ரசூலுல்லாஹி ஸல்லம் எந்த அளவு தடுத்தார்கள் என்றால், சாப்பாடு சமைச்சு முன்னாடி வச்சுக்கிட்டு தக்பீர் கட்டாதீங்க, சாப்பாடு சமைச்சு முன்னாடி வைத்துக் கொண்டு தக்பீர் கட்டாதீங்க. சில பேர் என்ன தெரியுமா, இப்ப நம்ம நாட்டு வழக்கப்படுது மூக்கு முட்டை சாப்பிடுறது, அப்ப மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் உப்பு சுற்றி செய்ய முடியுமா, செய்ய முடியறது கிடையாது. அதனால அவங்க வாசலும் முன்னாடி தொழுதுவோம், தொழுதுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வரலாம். புரியல, சொன்ன அளவு சாப்பிட்டா எப்போதும் பிரச்சனை கிடையாது, தூங்கும்போது பிரச்சனை கிடையாது, தொழும்போது பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம செட்டியார் கணக்குல சாப்பிட்டோம்னு சொன்னா அப்ப என்ன ஆயிடுது, வயிறுக்குள்ளால சாப்பிடுறது கிடையாது, கழுத்து வரைக்கும் சாப்பிடுறது. இப்படி கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா ருக்கு செய்ய முடியுமா, ருக்கு இப்படி இருந்து இப்படி இருக்கிற ருக்கு இப்படிதான் இருக்கும். சுஜூத் இப்படி போயிட்டு அப்படின்னு திரும்ப வெளியே வந்து இப்ப இந்த மாதிரி சாப்பிடுறதுனால தான் பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, என்ன சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுவோம் முதல்ல தொழுதுவோம் அப்படின்னா, சாப்பாடு நிம்மதியா சாப்பிடுவோம் முதல்ல தொழுதுவோம், தொழுக எப்படி பரவாயில்லை. அப்ப சாப்பாடு சமைச்சு வச்சிருக்குது, ஆயில கூடாது, சீக்கிரமா தொழுதுவோம் முடிஞ்சாலும், சாப்பாடு எதிர்பார்த்துக்க கூடாது, சீக்கிரமா தொழுதுவோம். எப்படியோ சொல்லி கடைசியும் ஒரு ஒத்த முடிவு என்ன, தொழுகிய கலாபாக்கணும், தொழுகிய கனகாக்கணும், ஒத்தனை எதுவுமே தொழுக கனகாக்கணும். சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை அப்துல்லா ரொம்ப இருந்தாங்க, பசி நேரம் சாப்பாடு வெளியே இருந்துச்சு, இஃப்தார் செஞ்சாங்க, இஃப்தார் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க, மகளிர் பாம்பு சொல்லி இஃப்தாம சொல்லி தொழுகவே ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் போய் தொழுகையில செஞ்சாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுகையில செஞ்சாங்க. அப்ப இது அவங்களுடைய பண்பாடு, இதுதான் சரியான நிலைப்பாடு. எப்ப பசியும் தொழுகையில் அந்த சாப்பாடு மேல உங்களுடைய நாட்டம் வந்துருச்சோ கடிசுலா சொன்னாங்க, உடலை அருகில் வைத்துக் கொண்டு தொழுகை கிடையாது. உணவை அருகில் வைத்துக் கொண்டு தொழுகை கிடையாது. அப்ப என்ன சொல்ல சாப்பிட நிம்மதியா, அதுக்கப்புறம் தொழுகை. அதே போல ஒன்பத்தானி, அதாவது மனந்தரம் முட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அது தன்னை தள்ளிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பையும் தொழுகிறது கூடாது. முதல்ல அதை சரியா போய் முடிச்சுட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா தொழுகைக்கு தெரிஞ்சு இருக்கட்டுங்க. அப்ப ரசூலுல்லாஹி அவர்களுடைய இந்த பாடத்துல நாம படிச்ச எல்லா ஹதீஸுகளையும் ஒருங்கிணைச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னா நீங்க பல விஷயங்கள் அதில் தெரியலாம். ஒன்று என்ன, தொழுகைக்கு தயாராகி வரும் பொழுது உள்ளத்தோட வருகணும் வரணும், உது செய்யும் போது உள்ளத்தோட உது செய்யணும். அதே போல தொழுகைக்கு நீங்க வரும் பொழுது இதுதான் என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்கும், நான் இதோட எனது மக்களை சந்திக்காம நான் கபரை சந்திக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இறுதி தொழுகை என்ற எண்ணத்துல நீங்க வாங்க. அல்லாவை நீங்க பார்க்க போறீங்கிற எண்ணத்துல வாங்க. அப்படி அல்லா உங்களை அல்லாவை நீங்க பார்க்கலாம், அல்லா உங்களை பாக்குறாங்கிற எண்ணத்துல நீங்க தொழுங்க. அதே போல தொழுகைக்கு உள்ளாலையும் வெளியிலையும், தொழுகைக்கு உள்ளாலையும் வெளியிலையும், அதே போல உங்களுடைய உடலுக்கு வெளியிலையும் உங்களுடைய உடலுக்கு உள்ளாலையும் தொழுகையில் உங்களது கவனத்தை சிதைக்கும் அளவுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. உடலுக்கு வெளியில் சொன்னா ஆடைகள், உடலுக்கு உள்ளேன்னு சொன்னா பசியுடைய ஆசை, சாப்பாட்டுடைய ஆசை, அதுக்கு தண்ணியுடைய ஆசை, அதுக்கு மனம்தான் தேவை. இந்த மாதிரி எதையுமே நீங்க வைத்துக் கொள்ளாதீர்கள். முழுமையா நீங்க அல்லாஹ்வுக்கு என்று ஃப்ரீயாய் தொழுகைக்கு வந்து நில்லுங்க. அஸ்ஹியதுல் இஸ்திஃப்தாஹ் என்று beginning இப்ப தொழுகை ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் துஆக்கள் போது ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா இருக்காங்க. ஒருத்தங்க பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் சுபஹானக்கல்லாஹும்மா பிஹம்திக்க அதோட மௌத் இப்படி ஒரு சமங்கள். இதுக்கு மேலையும் ஏதாவது துவா இருக்குதா, ரசூலுல்லாஹி சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஓதுனாங்களா, அவ்வளவு அதோட சீல் வச்ச மாதிரி இருந்துடுறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு. இப்ப இந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல கேளுங்க. இப்ப நீங்க ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, என்ன ஃபீலிங் அப்படின்னு சொன்னா, என்னங்க நானும் முயற்சி செஞ்சுதான் பாக்குறேன், தொழுகையில வந்து ஒரு நாள் கவனம் இருக்குது, அல்லது ஒரு பக்தருக்கு கவனம் இருக்குது, அல்லது ஒரு பக்தர் ஒரு ரெக்காரத்துல கவனம் இருக்குது, அடுத்த காலத்துல கவனம் திரும்பிடுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்கல்ல, வருதா இல்லையா? இதுக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? ஏன் அப்படி நம்முடைய தொழுகையில கவனம் நமக்கு அப்படியே நிலை குன்றியது, திரும்பதே கிடையாது, அந்த மாதிரி ஏன் நம்முடைய தொழுகையில நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம தொழுகைய எல்லா அமைப்புகளையும் தொழுகையுடைய எல்லா அமைப்புகளையும் சடங்கு ஆகிட்டோம்.
அதை முதல்ல விட்டு விட்டுட்டு
சூரா ஃபாத்திஹா ஓதி முடிக்கிறீங்க. அப்படின்னு ஓதி முடிச்சோட இப்ப என்ன சூறாவை ஓதலாம் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி செய்யணும். அப்படி இல்லாம உலம் இதுதான் பெரிய பிரச்சனை. அவங்க சொல்றத பார்த்தா கரெக்டா அப்படியே இந்த மாதிரி ரொட்டீன் சடங்கா யார் அமைச்சிட்டாங்களோ அவங்களுடைய தொழுகை சடங்கா போய் கடைசியில தொழுகையில ஈடுபாடுதான் போயிடுது. அப்ப தொழுகைய ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்ததுவா, அதுக்கு பிறகு சூரா பாத்தியாவுக்கு பிறகு ஓதுற சூறாக்கள், அப்புறம் உக்குவில ஓதுற திக்ருகள், அப்புறம் உக்குவில இருந்து எழுந்ததுக்கு பிறகு உள்ள திக்ருகள், சுஜூதுல உள்ள திக்ருகள், சுஜூதுல இருந்து எழுந்ததுக்கு பிறகு உள்ள திக்ருகள், இப்படி இந்த திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பல திக்ர்களை சொல்லிக் கொடுத்திருக்காங்க. அந்த திக்ரெல்லாம் மனப்பாடம் செஞ்சு ஒரு தொழுகைக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அப்ப நம்முடைய தொழுகை கவனமா அங்க இருக்கும். நம்முடைய தொழுகை கவனமா அங்க இருக்கும், கரெக்டா கவனமா நம்ம தொழுவோம். அதுவும் குறிப்பா அந்த துவாக்களை மனப்பாடம் செய்யும் போது அதனுடைய அர்த்தத்தையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த கவனம் திரும்பாது. இந்த தருமையத்தை நம்ம செய்யல, இந்த பிராக்டிஸ நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னா ரொம்ப செக்குமாறு மாதிரி இங்க இருக்க வேண்டியதுதான். புரியுதா? இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்றீங்கன்றது எங்களுக்கு நேரம் இல்லையே படிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும்? சுபுறது படிக்கலாம், விஷாது படிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த தொழுகைதான் எனக்கு ஆபிரத்துல வரப்போகுது, இதுதான் எனது கபருக்கு வரப்போகுது, இதை கொண்டுதான் எனது இன்மை வறுமை வாழ்க்கை சீராக போகுது உறுதி செஞ்சிட்டீங்கன்னா முதல்ல இதை படிச்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது போய் செய்யப்போம். இப்ப நம்ம தொழுகைக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்காததுனால, துன்யாவை கொண்டு வந்து அந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறதுனால, துன்யாவை எல்லாம் நிறைவேற்றினதுக்கு பிறகு அதுக்கப்புறமா தொழுகைக்கு நேரம் இருக்கான பார்த்தா உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். கபுல போய் சரியா இருக்கும் அப்ப படிச்சுக்க வேண்டியது. அந்த வேலையே கிடையாது, யாரும் அப்பாயின்மெண்ட் கேட்க மாட்டாங்க, அங்க பிசினஸ் டீல் எதுவுமே இருக்காது, ட்ரேட் எதுவுமே இருக்காது. அப்ப ஃப்ரீயா இருப்பான், உட்காந்து படிச்சுக்க வேண்டியதான். முடியுமா? பிடிச்சாலும் எப்ப கண்ணை மூடணுமோ ஏழு மூடப்பட்டது. அதுக்கு பிறகு ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்றது. இப்ப லட்சக்கணக்கான சுபஹானல்லாஹ் சொல்வதற்கு நேரம் இருக்கிறது, ஆனால் மனிதன் அலட்சியம் செய்து விடுகிறான். அப்ப கவலைப்படுவோம். வெளியிட்டுறோம். அந்த புத்தகத்தை கண்டிப்பா நீங்க வாங்கி அதை படிங்க. இந்த துவாக்கள் எல்லாம் அதுல இன்ஷா அல்லாஹ் மேக்சிமம் இருக்கு. பாத்துட்டேன். ثم كان صلى الله عليه وسلم يستفتح القراءة بأدعية كثيرة متنوعة. நிறைய துஆக்களை ஓதுவார்கள். சுஸ்தாலிக்கும் வகை வகையான துஆக்களை ஓதுவார்கள். அஹ்மதுல்லாஹ் தஆலா ஃபீஹா, அந்த துஆக்களை நபி அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். வயுமஜிதுஹு, அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவார்கள். வயசுனி அலைஹி, அல்லாஹ்வை அவர்கள் துதிப்பார்கள்.
என்னென்ன
சில நேரத்துல இந்த துவாவை ஓதுவாங்க, சில நேரத்துல இந்த துவாவை ஓதுவாங்க. ஒரே துவாவையே பர்மனண்டா ரசூலுல்லாஹிக்கு வாழ்நாள்னா ஓதுறது கிடையாது. இன்னைக்கு நம்ம செய்யற மிஸ்டேக் என்ன, ஒரே துவா அது ஓடுறது அப்படி தப்பா சரியாங்கிறது நம்ம பிரச்சனை பண்ண போல. இப்ப அப்படியே ஒரு துவாவைதான் மனப்பாடம் பண்ண முடிஞ்சிச்சு, அதுதான் ஓதிட்டு இருக்கும். குறைஞ்சபட்சம் அறியாவது அர்த்தம் தெரிஞ்சு கவனமா ஓத பாக்கணும். இப்ப அதையும் அர்த்தம் தெரிஞ்சு முயற்சி பண்றதில்ல, கவனமா ஓத முயற்சி பண்றதில்ல. அடுத்த ரசத்து நாளைக்கு சொல்லிக் கொடுத்து ஏழைய துவாக்களையும் படிக்கலன்னு சொன்னா அப்ப இவருக்கு தொழுகையில நாட்டம் பண்றாங்க. ஏதோ ஒரு கடமை செஞ்சு அல்லாவுக்கு ஏதோ கடமை செய்ய நினைச்சிருக்கிறாரே தவிர இந்த தொழுகை தனக்கு பயனளிக்க போகிறது. யாருக்கு பயனளிக்க போகிறது? தொழக்கூடிய தனக்கு தான் இந்த தொழுகையை கொண்டு பயனை தவிர அல்லாவுக்கு இதை கொண்டு எந்த பலனும் இல்லை என்று அவர் புரிந்து வைத்திருக்கவில்லை. اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب. اللهم نقني من خطاياي كما ينقى الثوب الابيض من الدنس. اللهم اغسلني من خطاياي بالماء والثلج والبرد. اللهم باعد بيني وبين خطاياي. اللهவே என்னையும் எனது பாவங்களையும் தூரப்படுத்தி விடு, எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையிலே தூரத்தை ஏற்படுத்தி விடு. எங்க ரெண்டு பேரையும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வச்சிரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? கிழக்கையும் மேற்கையும் நீ டிஸ்டன்ஸ் ஆக்கியதை போன்று, தூரம் ஆக்கியதை போன்று. அந்த அளவு பாவத்தை விட்டு விலக சொல்றாங்க ரசூல் தாலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு அது பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு எப்படிங்கக்கூடிய வாழ்க்கை வெற்றிகளும் அல்லா பாதுகாக்கணும். அல்லாஹுமே என்னை சுத்தப்படுத்து. நத்தாய் நத்தாய் நத்தி தத்தியதன் ரொம்ப கிளீன என்னை செய்து விடு. என் தவறுகளில் இருந்து எப்படி வெண்மையான ஆடை கமாய் கஷ்டம் அப்போது வெண்மையான ஆடை மின தரத்தி அழுக்குகளில் இருந்து சுத்தப்படுத்தப்படுவது போன்று. அடுத்து அல்லாஹ்வே என் சிறுமி என்னை கழுகி விடு, என்னை துவைத்து விடு. என் சப்பாயாய என் தவறுகளில் இருந்து தண்ணீரை கொண்டு, பனிக்கட்டியை கொண்டு, ஆலங்கட்டியை கொண்டு. அதாவது என்ன தெரியுமா, மழை பெயருக்கு முன்னாடி கட்டிக்கட்டியா விடுவோம் பாருங்க. அப்புறம் சுதாரிசனம் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப இதை வெளிநகரத்துல பார்க்கும் பொழுது சில அல்லாம புகழ்வது எங்க இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நினைக்கலாமா இல்லையா? இதுல அல்லாம இருக்கிற பாவமதிப்பு கேட்கறது இருக்கு. இப்ப கவனமா கேளுங்க. அல்லாஹ் முன்னதுல வார்த்தை இருக்கு பாருங்க, இருக்கா இல்லையா? எத்தனை தடவை இருக்கு? மூணு தடவை. அல்லாஹும் மதாயி, அல்லாஹும் மனத்தினி, அல்லாஹும் பக்தினி. இப்ப இந்த அல்லாஹ் அழைக்கிறது இருக்குது. இது அல்லாஹுவை மகிமைப்படுத்துவது. யா அல்லாஹ், அல்லாஹும் அவர் அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், அல்லாஹுவே. அந்த யாவதா மாற்றி பின்னாடி மீன் முஷத்தரா கொண்டு வந்துட்டாங்க அல்லாஹும் சொல்லி. அப்ப அல்லாஹுவை அல்லாஹும் என்று அழைப்பது அல்லாஹுவை கண்ணியப்படுத்த. இரண்டாவது விஷயம் என்ன என்றால், அல்லாஹுவிடத்துல நீங்க பிரார்த்திக்கிறீங்க. அப்ப ரப்பை ரப்பிடத்திலே நீங்கள் கையேந்தும் போது, அல்லாஹுவிடத்திலே கையேந்தும் போது நாம் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துகிறோம், அவனை ரப் என்று ஏற்றுக்கொள்கிறோம், அவனை நம்முடைய அல்லாஹ் மஹ்மூத் என்று ஏற்றுக்கொள்கிறோம், அவனை சமீ முஜீப், நமது பிரார்த்தனைகளை செவிமடுப்பவன், நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பவன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறோம். அப்ப இந்த துவாவுக்குள்ளார மறைமுகமான இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் முன்னே இருக்கிறது. புரியுதா இல்லையா? ரெண்டு விஷயமாச்சா. மூணாவது விஷயம் என்ன, இங்கே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை என்ன? என்ன பிரார்த்தனை கேட்கப்படுகிறது? பாவமன்னிப்புடைய பிரார்த்தனை கேட்கப்படுகிறது, இஸ்திக்ஃபாருடைய பிரார்த்தனை கேட்கப்படுகிறது. அப்ப இந்த பிரார்த்தனை கேட்கும் போது உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் அல்லாஹ்வுடைய மகத்துவமும் இருக்கும். இப்ப ஒருத்தர் போய் என்ன மன்னிச்சுட்டேன் நீங்க சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்லுவீங்க? அவர் மேல உங்களுக்கு முகத்தத்து இருக்கணும், அவருடைய முகத்தத்து உங்களுக்கு தேவை, நீங்க நினைக்கணும். மனைவியை கணவன்ட்ட வந்து மன்னிச்சுட்டேன்னு சொல்றாங்க. மனைவிக்கு கணவனுடைய முகத்தம் சொல்லணும். ஒருத்தர் சொல்வார் அந்த மூலம் இருந்து, அதுதான் அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்த்து. அது வேற விஷயம் இல்லை, அது அவர் சொல்றாருன்னா அது வேற விஷயம் இல்லை. என்ன இருக்கவும் சரி, அவங்க அந்த காலத்துல மனைவிக்கு தான் வந்து கணவன் தன்னால முகத்தா இருக்கணும், கணவன் தன்னோட திரும்பிடக்கூடாது, ஆசையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அதனால ஏதாவது தப்பு செஞ்சுட்டா, நீ சாரிங்க மன்னிச்சுக்கிறது, என் கோச்சுக்கிறது, இனிமே நான் மாதிரி செய்ய மாட்டேன் பொறுத்துக்கங்க அப்படின்பாங்க. இந்த காலத்துல போயா, நான் என்ன சும்மா வாங்கன்னு, நான் தான் உன்ன மாதிரி டிகிரி படிச்சிருக்கிறேன், உன்ன மாதிரி நான் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, என்ன வகையான பிரார்த்தனை? எப்ப வரும்? நமக்கு அவங்க மேல முகப்பத்து, அவங்களுடைய முகப்பத்து நமக்கு தேவை உணரும் போது அவங்க நம்மளை விட பெரியவங்கன்னு உணரும். அதனால கூட தப்புனா மனைவிட சாரியே சொல்ல மாட்டேன், ஏன்னா இவரு நாம புரியாது இல்ல அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம போய் என்ன மனைவிட்டு போய் சாரி சொல்றது? ஏன்னா இவருக்கு என்ன நினைப்பேன், இவர் பெரியாருன்னு சொல்லு. பெரியாளுதான் மன்னிப்பு, சிறியாளுதான் மன்னிப்பு இருக்கிறோமா இல்லையே? யாரு தப்பு செஞ்சுட்டாலும் மன்னிப்பு இருக்கிறதா தான் பழக்கம். நீங்க முதல்ல கேட்டு பழக்கி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்க பழகுவாங்க. இப்ப பக்கத்துல சொல்லுவாங்க, கரெக்டா சொன்னீங்க, அவங்க கேட்கறது அப்ப இந்த அந்த உலகத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போது இந்த உணர்வு நமக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه. اذا சொல்லும் பொழுது தன்னுடைய குற்ற உணர்வு, யா அல்லாஹ் இதனால நீ என்ன வெறுக்கிறாரே, உன்னுடைய முகபத்தை நான் இறக்கும்படி செய்து விடாதே, உன்னுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்து விட்டேன், என்னை தண்டித்து விடாதே என்ற உணர்வுகளோடு கலந்து சொல்லப்பட வேண்டும் என்று. புரியுதா இல்லையா? அப்ப இந்த இத்திருப்பாக இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப இதுக்குள்ளாக அல்லாவை புகழ்வது மகிமைப்படுத்துவது இருக்குதா இல்லையா? இந்த விஷயத்தை புரியாம தான் சில பின்னால வந்து திரும்ப சம்பந்தப்பட்டவங்க சில பேரு இதுல என்னென்ன சனாவே காணமே, இதுல என்னென்ன சனாவே காணமே, இதெல்லாம் ரசூலா முன்னாடி காலத்துல சொன்னது பின்னாடி காலத்துல கூப்பிட்டான் அப்படி எங்க இருக்கு அறிஞர்? இது ரசூலா முன்னாடி சொன்னாங்க பின்னாடி திறன் சொல்லி அதிக அறிவிச்ச அறிஞர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? اللهم اغسلني من خطاياي بالماء والثلج والبرد. சரியா? இப்ப அழுகு ஒரு கேள்வி கேட்பாங்க சில பேர், அதாவது இவ்வளவு பேருக்கு ஒருதான் பின்னாடி உள்ளவங்க நம்ம உட்டு போயிடுவாங்க அப்படின்னு சில பேரு கேட்பாங்க. அதுதான் சொல்றாங்க இமாம் அல்பானி, இத ரசூல் சொல்லாதுங்கிற நபில் தொழில மட்டும் ஓதுறங்க. வகானய கூறு وجهت وجهي للذي فطر السماوات والارض حنيفا. فيلك الراجل لما قلت لك انا بدينا அது பக்கத்துல அறிவிப்புகள் வர்றது, அதையும் சேர்த்து ஓதலாம். இது வரைக்கும் ஒரே சுவாங்க. அல்லாஹ் وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. إن رسل سأفعل أنا இது வந்து எப்படி செட் ஆகும் உடனே வானவர்கள் முஸ்லீம்னு பார்த்துக்கிறான். அப்படி பார்த்தா உடனே டேரக்டா வர ஒவ்வொரு முஸ்லீம்னு தான் சொல்லணும். اللهم انت الملك لا اله الا انت سبحانك وبحمدك انت ربي وانا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنبي جميعا انه لا يغفر الذنوب الا انت واهدني لاحسن الاقدار لا يهدي لأحسنها إلا أنت واصرف عني سيئها لا يصرف عني سيئها إلا أنت لبيك وسعديك والخير كله في يديك والشر ليس إليك والمهدي من هديت أنا بك وإليك لا من جاء ولا من جاء منك إلا إليك تبارك وتعاليك أستغفرك وأتوب إليك. بدي وضنا أرسل تنجي تروا هنا دور مرمو إذكمار كالا إن شاء الله நம்ம எல்லாவற்றையும் மனப்பாடம் இந்த புக்கை சேனல் நம்ம நடத்தி முடிச்சதுக்கு பிறகு துவாக்கள மனப்பாடம் வந்ததுக்கு ஒரு தனி வகுப்பு வச்சு ஒரு நாள்ல அல்லது ரெண்டு நாள்ல இங்கேயே மனப்பாடம் பண்ணி கொடுத்து கடைசியில எல்லாத்தையும் பட்டு கண்டு சர்டிபிகேட் கொடுத்து ஊருக்கு செஞ்சிருவோம் மனுஷன் வருவீங்களா? அதுக்கு மட்டும் வரமாட்டேன் கரெக்டா அந்த டேட்டு மனப்பாடம் பண்ணதுனாலே உங்களுக்கு பிரச்சனை அது ஈஸியான மெத்தட் அப்படி மனப்பாடம் பண்ணி கொடுத்துரும். சரியா எந்த வயசா இருந்தாலும் சரி இன்ஷால்லா வந்துருங்க மனப்பாடம் பண்ணுவோம். இப்ப அடுத்து பார்த்துட்டே போமா கவனிச்சுட்டே வாங்க. நான் திரும்ப ஆரம்பி படிச்சா லேட் ஆயிடும் உங்களுக்கு அதை பிளாக் பண்ணிக்கிட்டே வரும் பார்த்துக்கிட்டே போறேன். திருப்பி விட்டேன் என் முகத்தை வானங்களை படைத்தவனை நோக்கி இன்னும் பூமியை வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி என் முகத்தை திருப்பி விட்டேன். ஹனீஃபன் இஸ்லாமிய மார்க்கத்தில் பற்றுடையவனாக எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தேன் சிறுக்கை விட்டு நீங்கியவனாக இந்த வார்த்தையை சொல்லி ஒருத்தர் சொல்லிருப்பார். அதுக்கப்புறம் அவர் காரி இல்லாமல் இருப்பாரா? அதுக்கப்புறம் சுண்ணத்துன்னு ஒண்ணு சொல்லப்பட்டா அதை அவர் புறக்கணிப்பாரா? அதுக்கப்புறம் மார்க்கன்னு ஒண்ணு சொல்லப்பட்டா அதை அவர் அப்படின்னு சொல்லுவார். அவரு என்ன வார்த்தை ஹனீஃபன் அல்லாஹ் சொல்றேன் சொல்றோம் எல்லா இஸ்லாமிய மார்க்கத்தில் பற்றுடையவனாக நான் இருக்கிறேன். அது புத்தகத்தை விதியில் இஸ்லாம் அல் மாயிபு மின ஷிர்கில் தௌஹீத் ஹனீஃபுக்கு அவ்வளவு வருஷம் முஸ்லிமன் முற்றிலும் உனக்கு கட்டுப்பட்டவனாக ஒமானவிடம் முஷ்ரிக்கீன் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் இல்லை. அடுத்து இன்ன சாதி எனது தொழுகை நிச்சயமாக எனது தொழுகை ஒனுசுக்கி என்னுடைய பணிகள் குர்பானி அல்லது என்னுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஒமையா நான் வாழ்வது ஒமாதி நான் சாவது இல்லா இறப்பிலாளுமீன் அகிலங்களுடைய இறைவனாகிய அல்லாவிற்கு தொழுக வணக்க வழிபாடு வாழும் தாவு எல்லா அல்லாவே வணக்கம். அடுத்து லா ஷரீக லஹு அந்த இறைவனுக்கு இணை இல்லை ஒவிதாலிக்கு உமிர்த்து இப்படித்தான் எனக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி கட்டளை? எனது தொழுக வணக்க வழிபாடு வாழ்க்கை தாவு எல்லாத்தையும் இணை இல்லாத அல்லா ஒருவனுக்கு அகிலங்களின் தரப்பு ஒருவனுக்கு தான் ஆக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிமின் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களில் முதன்மையானவராக நான் இருப்பேன். அப்ப சில பேருக்கு சந்தேகம் வருது எப்படிங்க முதன்மையானவங்கிற இந்த வார்த்தை வந்து ரசூலுல்லாஹிக்கான தகுதியானது நம்ம இது சொல்லலாமா நம்ம வானமிடம் முஸ்லிமின்னு சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அவ்வளவு ஏற்றமான கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லலாம் வர அவ்வளவு முஸ்லீமின்னு நேரடியா குரான்ல வருது அப்படித்தான் ரசூலுல்லாஹிக்கு ஓதி இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க மாத்திக்கீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹிக்கு சொல்லல. அப்ப ரெண்டாவது அரபியில இந்த அர்த்தம் இந்த வார்த்தை எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது அப்படிங்கறது தெரியாதவங்க தான் இப்படி சொல்லுவாங்க. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முஸ்லீமிங்கிற வார்த்தை இருக்கு, இது நேரடியா உங்களுக்கு வந்து தகுதியாவதா இருந்தா ஒன்று ஆளுமணித்திற்கு தான் தகுதியாகும். அப்படித்தானே, அப்படித்தானே. முதல் முஸ்லீம் யாரு? மனிதர்கள் ஆளுமணித்தனர். மனிதர்கள் முதல்ல இருந்த மழை நல்லா படுத்தா நல்லா இருக்கிறார், அவங்களுக்கு தான் இது தகுதியாரு. அதுக்கப்புறம் வேற யாருமே இது சொல்லக்கூடாதுன்னு ஆகி போயிடும். அப்ப அப்படி அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அல்லாவுக்கு கட்டுப்படுறதுல நான் விரைந்து செல்லக்கூடியவர்கள் அவங்களோட முஸ்லீமின் முஸ்லீம்கள் நான் முதன்மையானவன் என்றால் என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் நான் முன்னோடியா இருக்கணும், அவங்கள முந்தியவனாக நான் இருக்கணும் எந்த அர்த்தமே தவிர நான் தான் பற்றி எனக்கு முன்னாடி யாருமே கிடையாது எந்த அர்த்தம் இல்லை. அப்புறம் அடுத்து சொல்லுங்க, அல்லாஹும் அல்லாஹுவே அந்த மலிக்கு நீதான அரசன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்லை. சுபஹானக நீ பரிசுத்தமானவன். சரியா, இந்த சுபஹானத்துக்கு நேரடி அர்த்தம் நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். சரிங்களா, அது சுருக்கமா நீ பரிசுத்தமானவன் என்று சொல்லுவோம். உன்னை ஹந்திக்க உன்னை புகழ்வதோடு, உன்னை புகழ்ந்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். அந்த ரபி நீதான் எனது இறைவன், வர அப்துக்க நான் உனது அடிமை. அந்த ரப்பி அப்துக்க பலம் திரப்பி நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன், எனது பாவங்களை குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கொண்டேன், எனது எல்லா பாவங்களையும் அடித்துவிடு. இந்த அபோராயத்திற்குள்ள இல்லாத பாவங்களை உன்னை தவிர மன்னிப்பவர்கள் யாருமே இல்லை. பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுற்றி 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 திரும்ப 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 இங்கு கொண்டு வந்து நிற்கிறாங்க, பாவங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்து நிற்கிறாங்க. பாவங்களின் பிறகு ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தது, ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு நேர் வழிகாட்டு, லிஹத்தனில் அஃலாக், குணத்தினிலேயே மிக அழகிய குணத்திற்கு, அழகிய குணத்திற்கு நேர்வழி காட்ட முடியாது உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு அழகிய குணத்தை கற்பிக்க முடியாது, போதிக்க முடியாது, அதையும் பக்கம் என்னை வழிநடத்த முடியாது உன்னை தவிர. அல்லாட்ட கேட்கணும், யாரா அந்த குணமுடையவனாக என்னை ஆக்கு, அழகிய பண்புடையவனாக ஆக்கு. அதே போல வசதிப்பு அண்ணி செய்யாமா, கெட்ட குணத்தை என்னை விட்டு திருப்பி விடு. லாயசுப்பு அண்ணி செய்யா, இல்ல அந்த கெட்ட குணத்தை உன்னை தவிர வேறு யாரும் என்னிடமிருந்து திருப்ப முடியாது, தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. அப்ப அல்லாட்டதான் கேட்கும், நம்மகிட்ட என்னென்ன கெட்ட குணம் இருக்குதோ அல்லாட்ட அல்லா என்னுடைய கெட்ட குணத்தெல்லாம் என்னை விட்டு நீக்கிடு. புரியுதா? நன்மையெல்லாம் உனதில் கரத்தில் தான் இருக்கிறது, தீமை உன் பக்கம் இல்லையல்லா, தீமை அது என் பக்கம் இருக்கிறது. ஒரு தீமை நடந்தால் அது குற்றவாளி நான், அதற்கு பொறுப்பாளி நான். நேர்வழி காட்டப்பட்டவர் யாரு தெரியுமா? யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ. நம்ம பொறுப்படிக்க முடியாது, நாங்கதாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் அவ்வளவு பெருமை அடிச்சா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தருக்கி விட வேண்டியதுதான். நேர்வழி பெற்றவர் யார்? யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ. அல்லாஹ்வே, நான் உன்னை கொண்டுதான் உன் பக்கம்தான். அதாவது சரண் அடைஞ்சிருந்தேன். என்னதான் அல்லாஹ் உன்னை கொண்டுதான் நான், நீ எனக்கு அருள்புரியவில்லை என்றால் எதுவுமே கிடையாது. வயிறை உன் பக்கம்தான் நான் உன்னை முன்னோக்கி இருக்கிறேன், உன் பக்கம் வந்துவிட்டேன், உன்னை நான் தேடுகிறேன், உன் பக்கம் பெறுகிறேன். எனக்கு நீ இல்லைன்னு சொன்னா நான் திருப்பி பெறுவல்லா, நான் வீணா பெறுவல்லா, நான் ஒண்ணுமே கிடையாது அல்லா. நான் நம்பிக்க வயிறை. அடுத்து லாமஞ்சா, பாதுகாப்புக்குரிய இடமோ, வலா மஞ்ச தப்பிப்பதற்குரிய இடமோ கிடையாது. மிங்க உன்னிடமிருந்து இல்லா இணைக்க உட்பக்கம் வேண்டுகிறேன். அப்ப அல்லாட்டிலிருந்து தப்பிக்கணும், அல்லாட்டிலிருந்து ஒதுங்கணும்னு சொன்னா அதுக்கு அல்லாட்டா போகணுமே தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாவுடைய வேதனையிலிருந்து நாம பாதுகாத்துக் கொள்ளணும், அல்லாவுடைய தண்டனையிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு யாருக்கு போனோம்? அல்லாட்டுதான் போனோம், அவளையாட்ட போக முடியாது. அருள் வளம் மிக்கவன் மிக மிக உயர்ந்தவன் திரும்ப இங்க வந்து முடிக்கிறாங்க. இத்தப்பா மன்னிப்பு கேட்கிறேன், உலகூ இல்லை உன் பக்கமே திரும்புகிறேன். இன்னொரு அறிவு அப்புறம் இதுல இருந்து இதுக்கு கீழே உள்ள விட்டுட்டு பிளாக் பண்ணிருக்க பாருங்க, இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக வபி ஹம்திக்கல, அதுக்கு பிறகு மேல சொன்னது எல்லாமே வஜ்ரத்து வஜ்ரத்தி ஃபதவஸ்மாவாஜி வதஹனீஃபம் முஸ்லிமன் வமாமன் முஸ்லிகின் இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாயி வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லகும் வதுனவல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக வபி ஹம்திக்க, அதோட சேர்த்து இந்த ஆரம்பிச்சு அல்லாஹும்ம அன்தல் மலிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக வபி ஹம்திக்க. இது ஒரு அறிவிப்பு. அல்லாஹுவே நீதான் அரசன், அன்சல் பலிஸ் நீதான் அரசன், லா இலாஹ இல்லா அந்த உன்னை தீர வணக்கத்துக்குரியவர்கள் யாருமே இல்லை, சுபஹானக ஹம்திக்க உன்னை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறேன் அல்லாஹுவே. அடுத்து மூணு முடிஞ்சா நான்காவது துவா பாருங்க, வமித்ருஹு அயுதன் இலா கௌலி வஅவ்வலு முஸ்லிமீன். முன்னாடி யோசிச்சு பாருங்க, அந்த துவாவோட சேர்ந்து சேர்ந்து எல்லாமே வரதுனால இமாம் அதை சேர்ந்து சேர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அழகிய குணங்களுக்கு எனக்கு வழிகாட்டு, அழகிய செயல்களுக்கு நீ எனக்கு வழிகாட்டு, அழகிய குணங்களுக்கோ செயல்களுக்கோ உன்னை தேவர்கள் யாரும் வழிகாட்ட முடியாது. கெட்ட செயல்கள் கெட்ட குணங்களை விட்டு நீ என்னை பாதுகாத்துக் கொள், உன்னை தேர வேறு யாரும் கெட்ட குணங்களை என்னை விட்டு பாதுகாக்க முடியாது. என்னை பாதுகாக்க முடியாது கெட்ட குணங்களை விட்டும் உன்னை தேர வேறு யாரும். புரியுதுங்களா? அடுத்து கவனமா கேளுங்க, இது ஒரு வார்த்தையா செஞ்சு அடுத்து இது மட்டும் தனியா வருவா. சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வஸ்பாரக ஸ்முக வதஆலா ஜித்துக வலா இலாஹ கைருக. பெரும்பாலும் மக்கள் இது ஓதுவாங்க, இது உங்களுக்கு இன்ஷா மனப்பாடமா இருக்கும். இப்ப இந்த நவீன விஞ்ஞானிகள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொன்னீங்களா, அந்த கூட்டத்துக்கு புதுசு புதுசா ஞான உதயம் வந்துட்டே இருக்கும். எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, உலமாக்கள் எல்லாரும் ஹதீஸுகள் எல்லாரும் இந்த ஹதீஸ ஹசன் சரியான ஹதீஸ்ங்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த ஹதீஸ் பலவீனமா தெரியுங்க. எப்படி எல்லாருக்கும் சரியா தெரிஞ்சு அவங்களும் பலவீனமா தெரியும், எல்லாரும் பலவீனமா தெரிஞ்சு அவங்களும் பலமா தெரியும். அல்லாஹ்தான் அல்லாஹ்தான் அடுத்து அல்லாஹுக்கு வார்த்தைகளிலேயே மிக விருப்பமான வார்த்தை இந்த துவாவை சொல்லித்தராங்க. எதுக்கு சொல்றது? இது தொழுகையில தத்வீருக்கு பின்னால் சொல்வதற்கு. சரியா? அப்புறமா அடுத்து வாங்க, அடுத்து ஆறாவதுக்கு வந்துருங்க. புலமாறாவுக்கு தோனிங்க ஆறாவது பாருங்க, மித்ருஹு வயதீது ஃபீ ஸலாத்தில் லைலி. அப்ப முன்னாடி சொன்னது எல்லாமே ஃபர்ஸ் நஃபில் எல்லாத்துலயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. இப்ப குறிப்பா பின்னாடி சொல்ல போகக்கூடியதெல்லாம் இரவுடைய நஃபில் தொழுகைகள்ல எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ் உபர் தக்பீர் கட்டியாச்சா? முன்னாடி கூறப்பட்ட சலாக்கள் எதுவும் ஓதிங்களா? அதுக்கப்புறம் மூன்று முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வார்கள், மூன்று முறை அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. அதே போல இன்னும் சில அறிவிப்புகளை ஏழாவது பாருங்க, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வஸுப்ஹானல்லாஹி புக்ரத வஅசீலா. இது பெரும்பாலும் பெருநாள் அன்னைக்கு மட்டும் ஓதிட்டு போட்டு வச்சிருக்காங்க. என்ன ரசூலுல்லாஹி எங்க ஓதிக்கிறாங்க? தொழுகையில தற்பீக தந்திருப்பது இரவு தொழுகையில சலாமுக்கு பிறகு ஓதி இருக்கிறாங்க. என்ன அழகான வார்த்தையை ஓதினார், எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது, வானத்தின் கதவுகள் எல்லாம் இதற்கு திறக்கப்பட்டுவிட்டன. அதே போல இன்னொரு கெட்டாவது நம்பர் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் பன்னெண்டு மலக்குகள் போட்டி போட்டார்கள், இதை அல்லாஹ் இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பவர் யார் என்று எல்லா புகழும் அல்லாஹ் இருக்கு. அவனை நான் புகழ்கிறேன் புகழ்கிறேன், கசீரன் அதிகமாக, தைவன் தூய்மையான புகழாக, முபாரகன் வளர்ச்சியுடைய புகழாக, எதுவுமே முடிவடையாத வழக்கத்துடைய புகழாக நான் அவனை புகழ்கிறேன். அடுத்து ஒன்பதாவது பாருங்க, அல்லாஹும் எனக்கு அல்ஹம்து, உங்களுக்கு அந்த ஹதீஸ்ல எந்தெந்த அறிவிப்பு வருது பின்னாடி உங்களுக்கு கொடுத்து இருக்கிறாங்க, அதனால நீங்க அதை பாருங்க. اللهم لك الحمد انت نور السماوات والارض ومن فيهن ولك الحمد انت قيم السماوات والارض ومن فيهن ولك الحمد انت ملك السماوات والارض ومن فيهن ولك الحمد انت الحق ووعدك الحق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق. اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك فاصمت وإليك حاكمت، أنت ربنا وإليك المصير، فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني، أنت المقدم وأنت المؤخر، أنت إلهي لا إله إلا أنت، ولا حول ولا قوة إلا بك. அப்ப இந்த ஹதீஸர் துவாவும் மனப்பாடம் பண்ணும் பொழுது ரெண்டு மாதிரி ஓதலாம். ஒன்று அதுல உள்ள பிராக்கெட் இருப்பாங்க, அந்த பிராக்கெட்டை விட்டுட்டும் ஒரு அறிவிப்பு வருது, அந்த பிராக்கெட்டுகளோட சேர்ந்தும் ஒரு அறிவிப்பு வருது. புரியுதுங்களா இல்லையா? புரிஞ்சுங்களா? இப்ப அர்த்தம் சொல்லிக்கிட்டே போன கௌரவமா கேளுங்க. அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும், அந்த நீதான் நூறு பிரகாசம் ஒளி வானங்கள் பூமியுடைய, இன்னும் முமன்றிகின்ற வானங்கள் பூமிகளிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீதான் ஒளி, உனக்கே புகழ் எல்லாம். அந்த நீதான் கையில் முஸ்தமாவாசி வளர்ந்து வானங்கள் பூமிகளை நிர்வகிப்பவன், நீதான் வானங்களின் பூமியையும் முமன்றிகின்ற அவற்றில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாத்துக்கும் நீதான் நிர்வாகி, எல்லாரும் உன்னை கொண்டுதான் நீ நிர்வகிக்கிறா முடிஞ்சுச்சு. அடுத்து வழக்கல் அமர்ந்து உனக்கே புகழலாம், அந்த மணி குஸ்தவாசிவன் வானங்கள் பூமியுடைய அரசன் நீதான், உமன் தீகின இன்னும் அவர் அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய அரசனும், உனக்குதான் எல்லா போலும், நீதான் உண்மையானவன், உனது வாக்கு உண்மையானது, உனது சொல் உண்மையானது, உனது சந்திப்பு உண்மையானது, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, மறுமை உண்மையானது, நபிமார்களும் உண்மையானவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உண்மையானவர்கள். அல்லாஹ்வே உனக்கு நான் பணிந்து விட்டேன், உன் மீது நான் ஆதரவு வைத்து விட்டேன், நம்பிக்கை வைத்து விட்டேன், பொறுப்பு தாட்டி விட்டேன், அமர்ந்து உன்னை கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், வயலை கடந்து உன் பக்கம் திரும்பி இருக்கிறேன், காசம்து உன்னை கொண்டே நான் வாழ்கிறேன், வயலை காக்கத்து உன் பக்கமே நான் தீர்ப்பு தேடி வந்திருக்கிறேன், அந்த நம்புனா நீதான் எங்கள் இறைவன், வயலைக்கல் மசீர் உன் பக்கமே நீக்கி இருக்கிறது, இறைவா நான் முன்னால் செய்த பின்னால் செய்த நான் மறைத்து செய்த, நான் வெளிப்படுத்தி செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்துக் கொள். இன்னும் அனுமதியை பின்னி என்னை விட நீ என்னிடத்தை அறிந்திருக்கிறாயே, அந்த பாவங்களை எல்லாம் நீ எனக்கு மன்னித்துக் கொடு. எத்தனையோ பாவம் நம்ம செஞ்சிருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்காது. பாவம் நினைச்சு செஞ்சிருக்க மாட்டோம், அவள் மறந்திருப்போம். யாரா உனக்கு எல்லாமே தெரியும், நீ அதையும் எனக்கு மன்னித்து விடு. நீதான் முற்படுத்தக்கூடியவன், நீதான் முற்படுத்தக்கூடியவன். சில பேருடைய ரிஸ்கெல்லாம் முற்படுத்தலாம், சில பேருடைய ரிஸ்கெல்லாம் பின்படுத்தலாம், சில பேருடைய சுகத்தெல்லாம் பின்படுத்தலாம், முற்படுத்தலாம். எல்லாமே யாரை கொண்டு நடக்கிறது, நல்லாவை கொண்டு நடக்கிறது. அந்த இராகி யாரா நான் வணங்கக்கூடிய இறைவன் நீதான் அல்லாததே. இல்லாத வணங்கப்படுகிற கடவுள் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. அவ்வளவுக்க பாவங்களை விட்டு தப்பிக்க முடியாது, நன்மை செய்வதற்கு ஆற்று பெற முடியாது, உன்னை கொண்டே தவிர. இப்ப இப்படி துவாக மனசு வச்சு அர்த்தம் புரிஞ்சு ஓதுனா தொழுகையில கவனம் இருக்குமா இருக்காதா? கவனமா கண்டிப்பா இருக்கும். ஆனா இதெல்லாம் மனப்பாடு செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா அது நல்லா கொடுக்கிறேன். எல்லாவுக்கும் எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது. அடுத்து வரீங்க. وَكَانَ يَقُولُهُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فِي صَلَاةِ اللَّيْلِ كَالْأَنْوَاعِ الْآتِيَةِ அதேபோல இரவு தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் தேய்ந்து சொல்வாங்க. இது பாருங்க, اللهم رب جبرائيل وميكائيل وإسرافيل فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم اللهم ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயினுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, வானங்கள் பூமிகளை படைத்தவனே, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே, நீதான் உனது அடியார்களுக்கு மத்தியில் அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்ட விஷயத்திலே தீர்ப்பளிக்கிறார். எனவே உண்மை விஷயத்திலே எதில் மக்கள் கருத்து வேறுபட்டு முரண்பட்டு நிற்கிறார்களோ அதிலே சத்தியத்திற்கு எனக்கு வழிகாட்டல்லா. உனது கட்டளையை கொண்டு நீதான் யாரை நாடுகிறாயோ அவருக்கு நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டுகிறார். அப்ப இந்த துவாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையிலே ஓதுவார்கள். புரியுதா? அடுத்து 11 பாருங்க. சில நேரங்களில் காலை கப்பீர் அஷர் அல்லாஹ் அக்பர் கப்பீர் கண்ணது பிறகு அல்லாஹ் சனா ஓதுவோம்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 10 தடவை சொல்லுவாங்க. அதே போல வயசு ஆசன் அலஹம்துலில்லாஹ் 10 தடவை, ويسبح عشرا سبحان الله 10 دروات ويهلل عشرا لا اله الا الله 10 دروات استغفر الله 10 دروات اذكرها الله اغفرني واهدني وارزقني وعافني عشرا الى 10 دروات ابرا ويقول اللهم اني اعوذ بك من الضيق يوم الحساب عشرا اذا 10 دروات اللهم நான் உடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் விசாரணை நாளில் நெருக்கடிக்கு உண்டாவதிலிருந்து. மறுமையை விசாரிக்கப்படுகிற நாளில் நெருக்கடியில் ஆவதிலிருந்து நான் பாதுகாப்பு தெரிவிக்கிறேன். அப்ப தொழுகை எப்படி இருக்கு சொல்ல போடும். இன்றைக்கு இரவு தொழுகையிலேயே உள்ளத்தை வரல அப்படின்னு ஒரு மனிதர் சொன்னார் என்றால் அதற்கு காரணம் அவர் அந்த இரவு தொழுகையை தடக்கான ஆக்கிவிட்டார். அது எப்படி உயரும் உயிர்வட்டமாக இருந்து சொல்லாலும் ஆக்கினார்களோ அந்த மாதிரி அவர் ஆக்கல. அது இப்ப 12வது அறிவிப்பு பாருங்க. அரபியில ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி அவருடைய கருத்தையும் அவருடைய அதாவது உயர்வுகளையும் ரொம்ப விசாலப்படுத்தி முகாதாரம் சொல்லுவாங்க மட்டித்து சொல்றதா இருந்தா அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது அரபுகளுடைய பழக்கம். அப்ப முழுக்குன்னா ஆட்சி மலக்குன்னா பேராட்சி. அந்த சராசரங்கள் சொல்லுங்க, அந்த சராசரங்களின் பிரபஞ்சம் அனைத்துடைய பேராட்சிகளுக்கு உரித்தானவனே, கொஞ்சம் அடக்கி ஆளக்கூடிய மகா ஆற்றலுடையவனே, ஒரு கிபிரியா மகா மகிழ்ச்சி மாற்றுமையும் பெருமையும் குறித்தானவனே, வல்ல அருமத்தி மகத்துவம் உரிய மகத்துவத்திற்கு உரியவனே. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் புகழ்ந்து ஆரம்பித்தான். அடுத்து இந்த மாதிரியான துவாக்களை பிறகுதான் இந்த மூணுக்கும் இதனுடைய வெளிப்படையான அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் பைத்தியத்தை ஏற்படுத்துவதிலிருந்தும், ஷைத்தான் பெருமையை ஏற்படுத்துவதிலிருந்தும், ஷைத்தான் எனது நாவிலே உளறுதல்களை ஏற்படுத்துவதிலிருந்தும் நான் அன்னாரிடம் பாதுகாப்பு தெரிகிறேன். அப்ப ஷைத்தான் என்னுடைய உள்ளத்துல பெருமையை போற்றக்கூடாது, அதே போல ஷைத்தான் என்னுடைய உள்ளத்துல பைத்தியத்தை போற்றக்கூடாது, அதே போல ஷைத்தான் என்னுடைய வார்த்தைகளை உணர வைத்து விடக்கூடாது. ஏன்னா குர்ஆன் ஒரு பொழுது ஜிக்ர செய்யும் பொழுது அதுக்குனே ஒரு ஷைத்தா இருக்கும். அந்த ஷைத்தான் என்ன செய்வா, எப்படியாவது வார்த்தையை மாத்தலாமா. நீ பாருங்க, இந்த கொட்டாய் வரும், எப்ப கொட்டாய் வரும்னா எங்க நிறுத்தினா அடுத்து தப்பாவும் அங்க கரெக்டா கொட்டாய் வரும். எங்க நிறுத்தினா அழுத்தம் தப்பாகவும் கரெக்டா அந்த இடத்துல வாயப்படும், அவ்வளவு நிறுத்தி வர அந்த ராமா போயிடும். இப்ப லாயிலாக இல்லைன்னாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு மூச்சுல ரெண்டு தடவை சொல்லலாம், மூணு தடவை சொல்லலாம், சில பேர் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கிற கடைசியில வந்து லாயிலாக இல்லைனால லாயிலாக வந்து நீ படிப்பாங்க. அதே போல கொட்டாய வரும்போது நீ வந்துடும். சில மோதினார்கள் பணியில பாத்தீங்கன்னா சக்கராத்து ஹாலில் உள்ளவங்க தான் மோதினாரம் போட்டுவாங்க. எழுதுறாங்க ஒருத்தர் அஷ்ரது அண்ணாயிலாக இல்லவாறு சொல்லும் போது அஷ்ரது அண்ணாயிலாக ரத்து செஞ்சுட்டாரு, குஃப்ரிலே கொண்டு போய் விட்டு விடும். அடுத்த மாதிரி போச்சு, ஷஹாதத்து தௌஹீதுக்கு பதிலா ஷஹாதத்து குஃப்ருல ஒருவருக்கு முடிஞ்சிருச்சு. நான் சாட்சி சொல்கிறேன், அண்ணாவை தேர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை. எப்ப அந்த ராயிலா அஷ்ரது அண்ணாயிலாக இல்லவாத ராயிலா அந்த வக்கு பண்ணினாலும் முடிஞ்சு போச்சு. சென்டென்ஸ் அவ்வளவு குளோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப பள்ளியில அவருக்கு வேற வேற எதுவுமே கிடைக்காம இவர் எதுக்குமே தகுதி இல்லாதவர் சொல்லிட்டு ஒதுக்கினவரை பள்ளியில கொண்டாந்து போடுவாங்க. ஏன்னா அவர் தான் அந்த 3000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு மனைவி மக்கள் குடும்ப குட்டி இல்லாம பள்ளியே கையில் கிடக்கும். இந்த உம்மத்திய காபிர்களுடைய பார்வையில நாளுக்கு நாள் கேவலப்பட்டு காபிர்களால் சீரழிக்கப்பட்டு காபிர்களால் அவமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுங்க, உங்களுடைய உம்மத்துக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுங்க. இந்த உம்மத்துடைய இமாம்கள் ஆளுங்கள் மதியங்கள் கேவலப்படுத்தப்படுகிற காரணம் தான். எந்த உம்மத்து அவங்களுடைய கண்ணியமார்களை கண்ணியப்படுத்துமோ அது அவங்களை கண்ணியமா வச்சிருப்பாங்க. துணியாலேயே அவங்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்துருவாங்க. உம்மத்துடைய ஆதிங்கள் அந்த உம்மத்துடைய மார்க்க பணியாளர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த உம்மத்துக்கு கண்ணியம் தனி ஒரு வீரத்தை தைரியத்தை அல்லாஹ் கொடுப்பான். தனி ஒரு தைரிய வீரம் அல்லாஹ் கொடுப்பான். நீங்க இந்த சமுதாயத்திலேயே ரொம்ப கடைசி தர்ஜால உள்ளவங்க யாருன்னு சொன்னா மதினார்கள் அழிச்சாங்க. என்ன அது தெரியல என்ன சொல்றது வாக்கியம் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இப்போ விலைவாசி ஏறி வாழ்க்கை நிர்பந்தங்கள் அதிகமான நாள்கள் கூட எனக்கு தெரியும் வெறும் 2000 ரூபாய் மட்டும் வேற எந்த வசதியும் இல்லாம சம்பளம் வாங்கக்கூடிய பல நூறு மோதிரங்களை சொல்லலாம். அன்னைக்கு ஒருத்தர் போன் பண்றாரு, ஒரு மோலானா யாருக்கு எழுந்தாங்க நம்ம தாமதாவுடைய ஒரு போஸ்டரை பார்த்து எனக்கு இந்த போஸ்டர் வேணும்னு அவர் போன் பண்றாரு. அப்ப நம்ம எப்போதும் போல இந்த போஸ்டருடைய விலை இவ்வளவு கொரியர் செலவு இவ்வளவு அனுப்புனா நாங்க அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்ன நான் ஒரு பள்ளியில இமாமா இருக்கேன், எனக்கு சம்பளமே 650 ரூபாய். மதுரைக்கு பக்கத்துல ஒரு குக்கிராமத்திலே பேரை சொல்லி எனக்கு சம்பளமே 650 ரூபாய் தானே. இந்த ஊர் தானவெல்லாம் வட்டி வாங்கிட்டு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த போஸ்டரை ஒத்தனாவது பயங்கரமானு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன், அதுக்காக வந்துதான் கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மனசு எவ்வளவு உருந்து நினைச்சு பாருங்க, ஏன் மதுரையை சுத்தி வந்து செல்வந்தர்கள் இல்ல வசதி இல்ல, அந்த ஊர்லயும் வசதி இல்லையா, குக்கிராமம் இருந்தாலும் எல்லா வசதியும் இருக்குது, ஆனா இமாமுக்கு சம்பளம் இவ்வளவு 650 ரூபாய் மிச்ச மீதினா என்ன செய்யறதுப்பா, மேலூர் மாவட்டத்தை பாத்து இப்போ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்க. எங்க ஆதாரம் யோசிச்சு பாருங்க, எப்படி இமாமுகள் நடத்தப்படுகிறார்கள் சொல்லி, எப்படி இருந்தால்தான் எப்படி கண்ணியத்தை கொடுப்பான், என்னுடைய எளிமையை சுமந்த மக்களுக்கு கண்ணியம் இல்லைன்னு சொன்னா, என்னுடைய தீனை கற்று அதை போதிக்கக்கூடிய மக்களுக்கு கண்ணியம் இல்லைன்னா உனக்கு நான் எதுக்கு கண்ணியம் கொடுக்கணும், என்னது புரியுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி நிலைமை மாறும். ஒருத்தர் மோதி நான் வைக்கிறதா இருந்தா முதல்ல அந்த மோதிரக்கு என்ன பொறுப்பு, அதானுடைய பொறுப்பு, அந்த அதான் எப்படி சொல்லணும் என்பதை மார்க்கத்தை கற்று தெரிந்த ஒரு ஆய்வுபடத்தில் ட்ரைனிங் அவர் அனுப்பும் இருக்கா இல்லையா, அவரின் மூலமாக அந்த வார்த்தைகள் சொல்லி கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தைகள் சரி செய்யப்பட்டு எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது, எங்க நீட்டணும், எங்க நீட்டக்கூடாது எல்லாம் போதிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவர் மோதியுடைய வேலைக்கு தகுதியாகும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லவே கிடையாது. இமாம் சாஹாவும் சண்டைக்கு போறது கிடையாது, அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, நம்ம போய் ஏதாவது சொல்லி கொடுத்தா நமக்கு இருக்க பிரச்சனை அப்படின்னு இமாம் சாஹாவும் இன்னைக்கு ஒதுங்கி போயிடுறாங்க. அதனால இன்னைக்கு என்ன ஆகுது, மகத்தான ஒரு அடையாள சின்னமாகிய அதான் என்பது ஒரு கேள்வி கூத்தாக, ஒரு உயிரோட்டம் இல்லாமல் ஒரு சடங்கு சம்பிரதாயமா ஆகிடுச்சு. சில ரப்பன்மார்கள் இருக்காங்களே அவங்களாம் ஒரு ராகத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, எங்க பார்த்தாலும் அந்த ராகத்தை போட்டுதான் இவரு பெரிய மோசடி நடக்கும். உச்சரிப்பு மோசமா இருக்கும், நிக்கிற இடம் நிப்பாற்ற இடம் மோசமா இருக்கும், அதை பத்திலாம் நம்ம எந்த ஒரு லட்சியமும் செய்யப்படாது, ராகம் மட்டும் போதும், குரல் மட்டும் போதும் சொல்லி இப்ப இதெல்லாம் மாறணும். இன்ஷா செய்வோமா மாத்துவோமா, நீங்க நல்லா படிச்சு சம்பாதிச்சு உங்க ஊர்ல பெரிய ஆள் ஆயிட்டா நீங்க இது சம்பந்தமா கவனம் செலுத்துவீங்களா, செலுத்தீங்களா செலுத்த மாட்டீங்களா? இன்ஷா அல்லா அப்படி செலுத்தீங்கன்னா உங்க மேல கவனம் செலுத்தும். சொல்லுவர்கள் கழுத்து உயரமா இருப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப கௌரவமா நடந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அரசியல போய் பாருங்க. அதான் சொல்றேன் உங்களை மதிப்பேன். தெரியல மருமையுடைய அடையாளங்கள்ல ஒன்றாகவே சொல்லப்படுகிறது, நீங்க அதான் சொல்வதற்கு உங்களை சார்ந்தவர்களை தேர்ந்தெடுப்பீர்கள். அதே போல நபத் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இந்த பொய்யான கவிதைகள், அதாவது அர்த்தம் இல்லாத வெறும் புகழ்ச்சியை மட்டும் பிறரை புகழ்வது அல்லது ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு கவிதைகளை ஏற்றுவது அதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அந்த மாதிரி கவிதைகளை போடக்கூடியவன் யாரு, ஷைத்தான். அப்புறம் சொன்னீங்க வக்கால அஹியான யஸீது, சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அஊது பில்லாஹி ஸமீஉல் அலீம், அஸ்தமி அஊது பில்லாஹிங்கிற வார்த்தையோட அஸ்தமீஉல் அலீம் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்லலாம். அப்ப மூன்று மாதிரி சொல்லலாம், ஒண்ணு அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், இன்னொன்று அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், மின் நஃபஸி நஃபஸிஹி, மின் ஹமதிஹி வ நஃபஸிஹி வ நஃபஸிஹி, அது சொல்லலாம். மூன்றாவது அவுது பில்லாஹி சமீஉல் அலீம் மின் ஷைத்தானிர் ரஜீம். இந்த மூணு மாதிரி சொல்லலாம் ஒரே நேரத்தில் இல்ல, ஒரு நேரத்தில் இப்படி இன்னொரு நேரத்தில் இப்படி இன்னொரு நேரத்தில் இப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க பாட்டுக்கு அதே போல சும்மா யக்ரவு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா யஜ்ரு ஃபியா. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆனா பிஸ்மில்லாஹ ஜஹ்ரா சொல்ல மாட்டாங்க. அப்புறம் சொல்லுங்க அல் கிராஅத்து ஆயத்தன் ஆயத்தன், எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னா நம்ம இமாம் சாஹிப்கள் அதுக்குன்னே ஒரு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. எப்படி கணக்கு அப்படின்னு சொன்னா தராவி தொழுகனா ஒரு மாதிரி, வித்ரு தொழுகனா ஒரு மாதிரி, பரந்த தொழுகையில ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மெத்தட் என்னன்னு சொன்னா எப்ப தொழுகை வச்சாலும் சரி ஒரு ஒரு ஆயத்தா முடிச்சு முடிச்சு வருவாங்க. ஒரு ஒரு ஆயத்தா முடிச்சு முடிச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன ஓதுவாங்க. ஒரே முடிச்சுல மொத்தம் பத்து ஆயத்துகளை ஓத மாட்டாங்க. ஒரே ஏற்படுத்தக்கூடியது கிடையாது, கவனத்தை சிதைக்கக்கூடியது. பார்த்து தப்பா போயிடும், எழுத்து விடுபட்டு போயிடும், எழுத்து அதிகமாகி போயிடும். அந்த பாதுகாப்பு எப்படி ஓதுவாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஆயத்தன் ஆயத்தன் ஒரு ஒரு ஆயத்தா ஓதுவாங்க. அப்ப இந்த விஷயத்திலிருந்து நமக்கு இன்னொரு விஷயம் தெளிவா வருது. என்ன விஷயம் தெளிவா வருது சொல்லுங்க பாருங்க. கரெக்டா நவீன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, ஆயத்தெல்லாம் பின்னாடி வந்து ஏற்படுத்திக்கிட்டது, அதெல்லாம் ரசூலுல்லாஹி காலத்துல போடப்பட்டது கிடையாது, அதெல்லாம் இவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறாரு, முன்னோர்கள் கண்டுபிடிக்காத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயத்து ஆயத்தா ஓதுனாங்கன்னு சொன்னா அப்ப எங்க இருந்தோமோ அங்க நிறுத்தியதை சகாபாக்கள் மனப்பாடம் செய்தார்கள். அது சகாபாக்கள் அதுக்கு பின்னாடிதான் அடையாளங்கள் போடப்பட்டிருக்கு. ஒரு ஒரு ஆயத்து முடிஞ்சத எங்க ரசூலுல்லாஹி விட்டார்களோ அங்க ஆயத்து போடப்பட்டிருக்கு. இது ஒரு ஆயத்து, இது ரெண்டு ஆயத்து. அப்ப ஏற்கனவே உள்ள பாடத்துல நம்ம படிச்சோம், 40 ஆயத்து இருக்கும்போது 30 ஆயத்து இருக்கும்போது ரசூலுல்லாஹி எந்திரிச்சு நின்று ஓதிட்டு திரும்ப கூப்பிட்டு பண்ணுவாங்க. அப்ப இதுலதான் என்ன தெரிய வருகிறது, இந்த ஆயத்துகள் எண்ணப்பட்டது, ஆயத்துகள் பிரிக்கப்பட்டதெல்லாம் காலத்திலேயே முடிஞ்ச ஒன்று. இது பின்னாடி வந்தவங்க ஏதோ அவங்க வசதிக்கு ஏற்படுத்திக் கொண்டது கிடையாது. என்னமா பிஸ்மில்லா சத்தமாக அவங்க விதமும் பிஸ்மில்லாவும் சத்தமாக கூடாது. ஒரு ஒரு வசனமாக நிறுத்தி ஓதுவார்கள், துட்டிட்டு நிறுத்தி ஓதுவார்கள். அதுக்கப்புறமா الحمد لله رب العالمين وشكر ابرم الرحمن الرحيم وشكر ابرم مالك يوم الدين وشكر இதே போல கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒரு வசனமா நிறுத்தி நிறுத்தி ஓதுவாங்க. இப்ப இன்னொரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளணும், ஏன்னா எந்த அளவுக்கு அந்த நவீன விஞ்ஞானிகளுக்கு நீங்க மறந்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்லது. எனக்கு நல்லது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த புராணத்து நம்பர் போட்டதுல பெரிய பிரச்சனையாகி போச்சு. அவங்களாம் இஷ்டத்துக்கு போட்டாங்க, இப்படி இஷ்டத்துக்கு போட்டு விட்டாங்க. அவங்க பாட்டுக்கும் அத்தனையே கௌரியமும் போட்டு விட்டாங்க. நியாயம் ஒருத்தர் பழி சொல்றதுதான், ஒரு கல் ஒரு கல்வி மாதிரி பழி சொல்றதா இருந்தா கல்வி ரீதியாக பேசணும். என்ன அடிப்படையில நீ பேசுறேன்னு சொல்லி என்ன சொல்றாரு, சேர்ந்திருக்க வேண்டிய இடத்தெல்லாம் பிரிச்சுட்டாங்க. எப்படி பிரிச்சாங்க, இந்த பாருங்க மோசு பாருங்க, இது இதோட தான் சேர்ந்திருக்கணும், இதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அப்ப நீ அங்க அது தப்புன்னு சொன்னா சூரத்துல் பாத்தியாவுக்கு ஆயுத்து போட்டதுன்னு அதை நீயே ஒத்துக்கிற, யாரை ஒத்துக்கிறீங்க, இந்த நவீன விஞ்ஞானியே ஒத்துக்கிறாப்ப சூரத்துல் பாத்தியாவுக்கு மட்டும் ரசூலுல்லாஹி வந்தது கம்பாங்க. இப்ப ரசூல் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரபி கருக்கி படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடியுதா, பத்தி ஓஞ்சட்டு ஏதாச்சும் சில நேரத்தில் இப்ப சில பேரு இந்த மாதிரி நினைச்சு ஓடாம இருக்கிறவங்க ஒரு சில அறிஞர்கள் இன்னொருத்தங்க ஓடுவாங்க. ஆனா அவங்க ஊர்ல அந்த பழக்கம் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஈகா பண்ணி போய் சொல்றீங்கன்னா பிறகு அதே போல அத்தருக்கு பிறகு அதே போல சும்மா துறைக்கு பிறகு துவா ஒன்று கண்டிப்பா அல்பத்தியா சொல்லிதான் அந்த துவாவும் முடிக்கணும். பெரும்பாலான பள்ளிகள் இருக்காது. ஆனா ஈகா பள்ளியில யாராவது ஓடிக்கலாம். வெளியூர்லேருந்து வந்தவர் அன்னைக்கு தெரியாம துறவு வச்சுட்டு அவர் பாத்தியா வந்து துறவு வச்சாலும் வச்சிருக்கேன் முடிச்சாலும் வச்சிருக்க துவாவை முடிஞ்சு அவ்வளவுதான். கட்சி சண்டையே நடந்தது. அப்ப அதனாலயே அந்த பணியில யாரையும் புரியுமா வந்தாங்கன்னா துருவ வைக்க விடுறதே கிடையாது. பெரும்பாலும் முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க குடும்பங்கள் வேறு ஊர்ல இருந்து தன்னுடைய நண்பர் படிச்சவரு தன்னுடைய உற்சாக யார் வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க முதலாளி நீங்க துருவீங்க அல்லது நீங்க துருவீங்க அப்படின்னு துருவ வைப்பாங்க. எப்ப இப்படிலாம் கட்சி சண்டை ஆரம்பிச்சு எப்போ வேணாப்பா அவங்க என்ன மந்த நண்பனை குத்தி கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளதே கிடையாது உற்சாக அடிச்சு கொண்டு போறாங்கன்னு சொல்லி. இப்ப இந்த ஒரு ராங்கான ஒரு முக்கியத்துவத்தை மக்கள் கொடுத்து அது சடங்காக்கி அதனுடைய அர்த்தமே புரியாம ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப என்ன முக்கியத்துவம் சுற்றுலாவத்தில் கொடுப்பா சொன்னீங்க இன்னொரு யாரும் தொழுகையில சுற்றுலா பாத்தியாக ஓதலையோ அவங்களுக்கு தொழுகையே கிடையாது. நிறைவேறாது ஒருவருடைய தொழுகை இந்த தொழுகையில் அந்த மனிதர் பாத்தியா சூறாவை ஓதுவதில்லை. தொழுகையை இரண்டாக பிரிப்பேன். அப்ப இந்த தொழுகை என்ற வார்த்தை யானியல் பாத்தியா சுராவுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப பாத்தியா சுரா இல்லைன்னா தொழுகையே இல்லைங்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா சூரா பாத்தியாவுக்கு என்ன பெயர் வைத்தார் தொழுகை என்ற பெயரை வைத்தார். எனக்கும் எனது அதிகாரத்தின் இடையிலே நிஸ்பைனி இரண்டாக பிரித்தேன். ஒரு பாதி எனக்கு இன்னொரு பாதி எனது அடியாருக்கு ஒரு மாட்டால் எனது அடியான் எதை கேட்கிறாரோ அவனுக்கு கிடைக்கும். அது எப்படி அந்த பிரிச்சுக்கிறான் அடுத்து பாருங்க. நீங்கள் ஓதுங்கள் எப்போது அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதும்போது எப்போது அல்லாஹ் கூறுகிறான் எனது அடியான் என்னை புகழ்கிறான். எப்போது அப்து அர்ரஹ்மானுர்ரஹீம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அல்லாஹ் சொல்கிறார் இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில ஒப்பந்தம். இது அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு அந்த வாக்கு நிறைவேற்றலாமு பார்த்துக்கணும். ஒரே அப்படி மாசல் அடுத்து எனது அடியான் எதை கேட்பானோ அதை நான் அவனுக்கு கொடுப்பேன். எனது அடியான் என்ன கேட்கிறார் உள்ளது அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? இப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி சூரா பாத்தியாவ உணர்வு மூலம் போதுதான் இது கிடைக்கும். என்ன கேட்டால் அடியான்னு சொல்லுங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ما انزل الله عز وجل في التوراه ولا في الانجيل مثل ام القران. குர்ஆனுடைய தாயாகிய சூரா பாத்திஹாவை போன்ற ஒரு அத்தியாயத்தை இதற்கு முன்னுள்ள வேதங்கள் தௌராத்திலோ இன்ஜீலிலோ அல்லாஹ் இறக்கவில்லை. திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஏழு வசனங்களை கொண்ட சூரா இதுதான், மகத்தான குர்ஆன் இதுதான். அல்லதி உசீதுஹு, எனக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாமரல் முசி அசலாத்தஹு, தனது தொழுகையை கெடுத்துக் கொண்ட ஒருவருக்கு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள், தனது தொழுகையிலே இந்த சூராவை ஓதுவதற்கு. வகால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமன் லம் யஸ்தத்இ துவா, இப்போ ஒருத்தர் புதுசா முஸ்லீமா இருக்காரு, அவருக்கு இந்த சூரா இன்னும் மனப்பாடம் ஆகல, அல்லது ஒருத்தர் இஸ்லாம் தெரியாமே இருந்தாரு, வயசாகி போயிருச்சு, தள்ளாடி போயிட்டாரு, அப்பதான் அவருக்கு தொழுகையுடைய ஹிதாயத்து கிடைச்சிருக்குது, இப்படி தொழுகையை பத்தி சொல்லி இருக்கிறாங்க, இனி அவரால் எதையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. அப்படி இருந்தா அவரு சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இது மொத்தமாகவோ அல்லது இதுல ஏதாவது ஒண்ணு எது அவரால் மனப்பாடம் பண்ண முடியுதோ அதை அவர் போதிக்கலாம். இது நமக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் செய்ய முடியலையோ, அது ரெண்டு காரணம். ஒன்னு இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு, முகம் நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாரு, முகம் தொழுகணும், இவரு சூரா பாத்திஹா மனப்பாடம் செய்யாம தொழுக முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆட்சி போட்ட முடியாது. மனப்பாடமே பண்ண முடியாது, கண்ணே தெரியல, வாயெல்லாம் கோழி போயிருச்சு, நாக்கெல்லாம் விளையாடி போயிருச்சு, பரவாயில்ல, சுபஹானல்லாஹ் ஒரு வார்த்தையை மட்டும் மனப்பாடம் பண்ணி கொடுத்து நீங்க தன்பீர் சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு சுபஹானல்லாஹ் ரெண்டு மட்டும் மனப்பாடம் பண்ணி கொடுத்து கடைசி வரைக்கும் இதையே சொன்னாலும் அவருக்கு தொழுகை நிறைவேறி போயிடும். சரியா? தனது தொழுகையை கெடுத்துக் கொண்டவருக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் குர்ஆன் ஏதாவது இருந்தால், அதாவது மனப்பாடம் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா அந்த குர்ஆனை நீங்க ஓதுங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா அல்லாஹ்வை புகழுங்கள், வக்கபிர்ஹு தக்பீர் சொல்லுங்கள், வஅல்ஹு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள். சில உலமாக்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற உரு சேர்ந்த தடுத்தாங்க. எப்பன்னு சொன்னா, முன்னாடி காலத்துல இப்ப நம்ம போட்டுக்கிற மாதிரி டைல்ஸ் கல் போட்டு பக்கா தர இல்லாத பாத்ரூமா இருக்கு, அப்ப மண்ணாங்க. அப்ப அந்த நேரத்துல ஜனாபத்துடைய குளிப்போ அல்லது குளிக்கும் போது திருநெல்வேலி ஆயிருந்ததோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த மண்ணில் அந்த தண்ணீர் தேங்கி இருக்கும், அதனால அசுத்தப்பட்டுடும், அதனால அந்த மாதிரி இருக்கிற உரு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல சில அறிஞர்கள் என்ன ஒழுங்கு செய்யலாம், ஆனா காலம் மட்டும் தண்ணி வந்து கழுவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த பாத்ரூம் இருக்குல்ல, இந்த பாத்ரூம்ல அந்த பிரச்சனை இல்லை, தண்ணி ஊத்த ஊத்த கீழே ஓடி போயிடும். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, வெளியில வந்து ஒழுங்கு செய்யறதுக்கு உண்டான இடமே இல்லை. இப்ப பாத்ரூம்ல இருக்கும் பொழுது இப்ப டாய்லெட்டோட சேர்ந்து பாத்ரூம் இருக்கும்னு வச்சிருக்கேன், சில பாத்ரூம் வெறும் பாத்ரூம் மட்டும் இருக்கும், குளியல் அறை மட்டும் தனியா இருக்கும், சில பாத்ரூம்ல கழிவறையும் சேர்ந்து பாத்ரூமா இருக்கும். இப்ப அந்த மாதிரி இடத்துல அல்லாஹ்வுடைய பேரை நம்ம சத்தம் போட்டு சொல்ல முடியாது, பிஸ்மில்லான்னு சொல்லி சத்தமா சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொருடைய சுண்ணத்துல ஒரு சுண்ணத்து பிஸ்மில்லால நாவால முடிகிறது. அப்ப பெரும்பாலும் நம்ம வெளியில ஒழுங்கிட்டு கால் மட்டும் அங்க போய் கழுவிக்கிறது நல்லது. அப்படி இல்ல, வேற அந்த மாதிரி வெளியில ஒழுங்கு செய்யறதுக்கு இடமே இல்ல, அந்த மாதிரி கழிவறையும் குளியலறையும் சேர்ந்த டாய்லெட் தான் இருக்குது, அங்கதான் ஒழுங்கு செஞ்சு ஆகணும்னு இருந்தா பிஸ்மில்லாவ மனசுக்காக சொல்லிக்க வேண்டியது, அல்லது ஒழுங்கு செய்ய போறதுக்கு முன்னாடி உள்ள நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டு போய் ஒழுங்கு செய்யும். ஒரு சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சப்தமிட்டு ஓதுவாங்க பின்னாடி உள்ளவங்களுக்கு கற்பிக்கிறதுக்காக. சில நேரத்துல பாத்தீங்கன்னா பௌர தொழுகையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓதிருக்கிறாங்க, பௌர தொழுகையில சத்தம் விட்டு ஓதுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சில பேர் சந்தேகப்படக்கூடாது, பௌர தொழுகைங்கிறது சும்மா கை கட்டி நிக்கிற தொழுகை அப்படிங்கிறது இன்னிடக்கூடாது இருக்காங்க வேண்டி சில நேரங்களில் சத்தம் போட்டு ஓதி காட்டிக்கலாம். அதே போல ஜனாதார குழுக்கள் இருக்கு. இப்ப ஜனாதார குழுக்கள்ல பெரும்பாலும் சுற்றுலாச்சினம் சைலண்டா தான் ஓதுவாங்க. ஆனா சில நேரங்களில் ஓதுறது சத்தம் போட்டு பின்னாடி உள்ளவங்களுக்கு கற்பிப்பதற்காக வேண்டி அவங்க ஓதி காட்டிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி சுற்றுலாச்சினம் அவங்க ஓதுங்க. எப்போதும் அவங்க பிஸ்மில்லாவை சப்தம் போட்டு வருவது கிடையாது. நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய சப்தம் பெரும்பாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆகும். அந்த மாதிரி நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார். துவாக்கள் என்பது தொழுகைக்குள் கேட்கப்படுவது. நபிசுல்லா தொழுகையினுடைய சுஜூதுல ருக்குல நிற்கும் போது துவாவுக்காக வேண்டியது தனியா சுஜூது பண்ணி நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டது. அதாவது தொழுகை முடிஞ்சு தனியா உடனே துவா கேட்கறது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஹாஜத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கணும்னு நினைக்கிறீங்க கேட்கலாம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி நிறைய கேட்டுக்கிறாங்க. பொதுவான நேரங்களில் தொழுகைக்கு பிறகு இல்லை, எப்போதுமே நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் கிபிலாவை முன்னோக்கி கேட்டுக்கிறாங்க. கிபிலாவை முன்னோக்காம எந்த திசையில இருந்தாங்களோ அந்த திசையை பார்த்து கேட்டுக்கிறாங்க. கையை தூக்கி கேட்டுக்கிறாங்க, கையை தூக்காமலையும் கேட்டுக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் துவா கேட்காம எந்திரிக்க கூடாது, துவா கேட்டுதான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தை உணரக்கூடாது. ஏன்னா இந்த எப்படி இந்த சடங்குகள் அல்லது பெரும்பாலும் இந்த மக்கள் இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு சொன்னா தொழுமையே சடங்காகிட்டாங்க. அதுக்குள்ளார எந்த உணர்வுமே அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. அப்ப என்ன செய்யறது அவங்களுக்கு? கண்டிப்பா தொழுகு முடிச்சதுக்கு பிறகு ஏதாவது உணர்வு பூர்வமா அவங்க கேட்டாங்க. அதுக்காக வேண்டி இந்த துவாவை ஏற்படுத்தி கடைசியில் இன்னொரு கடங்காயிடுச்சு. அந்த தொழுகைக்கு அப்புறம் அரபியில என்ன வார்த்தை வருதுன்னா துப்புர துல்லி சலாத்தின்னு வருது. தொழுகைக்கு துபுர் பின்னால் தொழுகை துவா ஏற்றுக்கொள்ளப்படும் வருதே இருக்கு. அதுக்கு சலாம் கொடுத்ததுக்கு பிறகுங்கிற அர்த்தமே கிடையாது. முன்னாடி இந்த முதல்ல நினைச்சுன்னா ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் நிர்ணயிக்கிறதா அதனுடைய அரபி டிக்ஷனரியை பார்க்கணும். இரண்டாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோட சரி முதல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவுடைய வழமை எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கணும். அதுக்கு பிறகு அரபி டிக்ஷனரியில் அதுக்கு ஏதாவது ஏழு கருத்துகள் இருக்குதா அர்த்தங்கள் இருக்குதாங்கிறத பார்க்கணும். இப்ப துப்புரன் குற்றிய சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இந்த துப்புரக வார்த்தைக்கு நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் இது எனக்கு தொழுகைக்கு பின்னால் ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்தார்கள் இந்த வார்த்தை இருக்குது. இது எல்லாமே இந்த துவாக்கள் என்ன தஷஹ்ஹுத் ஸலவாத் அப்புறம் அல்லாஹு அவுது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா அந்த துவாவை ஓதுவதற்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி அதான் தொழுகைக்கு பின்னாடி தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி இல்லை. தொழுகைக்கு பின்னாடி தொழுகைக்கு பின்னாடி தொழுகையுடைய பின்னாடி அமைப்பு என்ன சலாம் கொடுக்கிறது முன்னாடி வரைக்கும் சலாம் கொடுத்துட்டா தொழுது புரிச்சுட்டீங்க நீங்க காலியாயிருக்கீங்க தொழுகையிலிருந்து. இப்ப தொழுகைக்குள் இருக்கும் பொழுது தொழுகையினுடைய இறுதி பகுதி தொழுகையினுடைய கடைசி பகுதி தொழுகையுடைய பிற்பகுதி. அப்ப நீங்க இது வரைக்கும் சொல்லுதீங்க அல்லாவுக்கு கொண்டீங்க ஓதுனீங்க எதிர்த்து செஞ்சீங்க குடிஞ்சீங்க எந்திரிச்சீங்க கடைசியில் அல்லாவுக்கு முன்னாடி இப்ப கூலி வாங்க உட்காந்துருக்கீங்க அங்கேயும் நீங்க அல்லாவ புகழ்ந்தீங்க நபிசுல்லாஹி மேல தலவாக்கு ஓதுனீங்க ஓதிட்டு அடுத்து நம்ம கேட்கிற பாருங்க. இப்ப இந்த துவாவை தான் பின்னாடி பாடத்துல வரும் உங்களுக்கு. இப்பயும் ரெண்டு துவாக்கள் அதையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. எப்படி சனாவ ரெண்டுல ஒருன்னு நிறுத்துறாங்க. ஒரு சனா என்ன சுபானங்கள்லாமே இப்போ சனா வஞ்சு. அதே போலவே இது வந்து இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு ரெண்டு பேரும் நிறுத்தி வச்சு மேல நாங்க எதையுமே பார்க்க மாட்டோம். ஒருத்தர் என்ன அல்லாஹ் சொல்லி வழிவாரிய இந்த நேரத்தில் இருக்கிறாங்க அப்ப அதுல ஒரு சில துவாக்கள் அந்த நேரத்துல நம்ம மனமுழுகி ஓதணும். அதே போல தொழுகையில அதாவது நபிசல்லல்லாஹு சுஜூதுல துவா கேட்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னதும் தொழுகைக்குள்ளார உள்ள சுஜூது தொழுகைக்கு அதாவது துபுர்ல பின்னாடி தொழுகையில துவா கேட்பது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதும் சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி அத்தகையாத்தும் சலவாத்து ஓதுறதுக்கு பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி தொழுது முடிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு இது ஏன் இப்படி சொல்றீங்க கேட்கலாம். சகாபாக்களுடைய செயல்களையும் தாபியினுடைய செயல்களையும் பின்னாடி வந்து இமாம்களுடைய செயல்கள் இருந்தும் அவங்களுடைய நூல்கள் இருந்தும் இதான் நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. தொழுகைக்கு பின்னால் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்கப்படுகிற துவாக்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வாசகங்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இருக்குதுன்னு சொன்னா அது என்ன இருக்குன்னு சொன்னா சுபா 43 சொல்லுங்க, இதுதான் ஒரு தொழுக முடிச்சதுக்கு பிறகு ஓதுன்னு சொன்னோம். அதாவது பாகஸ்வரவாத்து ஒரு வார்த்தை இருக்கு கவனிங்க, ஒன்னு பாகஸ்வரவாத் இன்னொன்னு துப்ரஸ்வரவாத்னு சொல்லுங்க, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா தவிர்க்கிறது தான் நல்லது. அதே போல புதுசா எல்லாத்துக்கு வந்தாரு, இன்னும் மனப்பாடம் பண்ண முடியல, அல்லது அவரால் எதுவும் தெரியல, ஒரு சில துவாக்கள் அவர் கேட்கணும். அப்ப ஹதீஸ்ல வந்து துவாக்களுடைய அந்த நேரடி அர்த்தங்கள் மாத்தாங்க சொல்லி அல்லாஹ் என்னை மன்னிப்பாய், இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கறதுக்கு சில தந்திருக்காரு. அதுக்கு மொத்தமா வந்து டோட்டலா தன்னுடைய மொழியில போய் தொழுகையினுடைய அந்த நிலைமை மாறக்கூடிய அளவுக்கு யாருன்னா என் பையனுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்குது, சீக்கிரமா ஒரு பொண்ணு பார்க்க கூட இருந்தா, இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அது தொழுகையினுடைய அந்த அமைப்பை மாறிவிடும். யாருன்னா என்னுடைய காலத்தை நிறைவேற்றலாம் அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது மக்களுடைய கலாம் நெருக்கமா உள்ள வார்த்தைகள் இல்லாம குரான் ஹதீஸுடைய துவாக்களுக்கு நெருக்கமான வார்த்தைகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் தவறு இருக்காது. குறிப்பா யாருக்கு யாரால மனப்பாடம் செய்ய முடியலையோ அந்த மாதிரி உள்ள பலவீனமானவர்களுக்கு கூட்டு வாங்கிறது தொழுகையில இருக்கு. தொழுகைக்கு வெளியில ரசித்தம் அவங்களுடைய அந்த அமைப்புல என்னென்ன இடங்களை கேட்டாங்க, என்னென்ன இடங்களை கேட்கல, அந்த மாதிரி விளக்கங்கள் இருக்கு. புரியுதா? கூட்டுத்துவாக பாவம் சொன்னா தொழில் காட்சியால் உங்களுக்கு பாவம் பாவமான உடனே இடத்து கொடுத்துருப்பாங்க. எந்த இடங்கள் சடங்குகளாக ஆக்கப்பட்டு ஒருத்தர் துவா செஞ்சு நம்ம ஆமியம் சொல்லணும், அப்பதான் நம்ம துவாக ஏற்றுக்கொள்ளப்படும், இதெல்லாம் தப்பான சொன்னால். அதாவது நீங்க சாப்பிட்டு அணியும் பொழுது ஒரு செஞ்சுட்டு சாப்பிட்டு அணிஞ்சிடணும். அப்படி அணிஞ்சிட்டீங்கன்னா ஒரு இரவு ஒரு பகல் நீங்க அந்த சாப்பிட்டு மேல மந்திரம் செஞ்சிடலாம். ஒரே ஒரு தடவை வலது காலில் இந்த கையில இப்படி கழுவிருந்து அதே போல இடது கையை கொண்டு இடது கால நடத்தலாம். ஒரு தடவை தடவை பயணத்தில் போனால் 3 இரவு 3 பகல் அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் அதான் இருக்கு. அந்த தொழுகையை பள்ளியில சொன்னாதான் உங்க தொழுகையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. பக்து வந்துட்டா உங்க தொழுகைக்கு முன்னாடி நீங்களே அதான் சொல்லி தொழுகிறாங்க. அதாவது பெரும்பாவும் கிடையாது, ஆனா சும்மாவே விட்டது ஒரு தவறு. ஒவ்வொரு கலந்துக்கும் அதான இஸ்லாமுக்கும் சொல்லணும், தனியார் சொல்லணும், பெண்களும் கண்டிப்பா வரலான தொழுகையா இருந்தாலும் சரி, சுண்ணத்தான தொழுகையா இருந்தாலும் சரி, சுத்ராவுக்கு நெருக்கமா தான் தொழுகணும். செவரு தூணு ஒரு ஜான் உயர்த்துக்கு ஒரு இருக்கையினுடைய ஒட்டகத்துக்கு மேல இருக்கை போடுவாங்கல்ல, அந்த இருக்கைக்கு பின்னாடி ஒரு கம்பு வச்சிருப்பாங்க சாந்திகள் குறைஞ்சது ஒரு ஜான் உயரத்துல இருக்கிறது, அது வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். ஒரு தனி பாட்டில் அல்லது ஒரு ஹேண்ட் பேக், ஒரு லேப்டாப் பேக், அந்த மாதிரி ஒரு ஆறு போராளவுக்கு தான் இடம் கொடுக்கணும். அந்த அளவு நெருங்கி சொல்லுவோம். அந்த சொல்றதுக்கு இன்னும் சொல்றது சுத்தமே கிடையாது. எப்போதுமே முன்னாடி போகக்கூடாது. அந்த பள்ளி பெருசா இருக்கு, ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய சுஜூதிரிய இடத்தை விட்டுட்டு அவருடைய பார்வை படக்கூடிய இடத்தை விட்டுட்டு போகலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முடிஞ்ச அளவு தவிர்க்கிறது தெரியாது. ரெண்டாவது, யார் வந்து சுத்ரா வைக்காம தொழுது அவருக்கு முன்னாடி மக்கள் நடந்து செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்களோ அந்த சுத்ரா வைக்காம தொழுவதும் பாவம் தெரியும். அதனாலதான் தூணுக்கு பக்கத்துல நின்று சொல்வது, தொழுக்கு பக்கத்துல போய் சொல்வது, இது இன்றைக்கு மக்கள் அதாவது உலமாக்கு பயங்கள்ல சொன்னதுனால இது பள்ளிவாசத்துல ஒரு பெரிய சோதனை ஆகி போயிடுச்சு. வருவாரு முன்னாடி ஃபுல்லா பள்ளி எல்லாம் ஃப்ரீயா இருக்கும், வாசலே அல்லாஹ் கூட தெரிஞ்சு நின்றுவாரு. அதுக்கப்புறம் வரவங்கெல்லாம் அவரை கிராஸ் பண்ணி போற அளவுக்கு அவர் மக்களுக்கு நிர்பந்தித்தாக்கி வைப்போம். சொல்லணும், சட்டம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லணும், பள்ளிகளை எழுதி போடணும், தூணுக்கு பக்கத்துல சவுக்கு அருகில நின்று சுத்ராவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்க. பிற மக்கள் குறுக்க போற மாதிரி அவங்க நீங்க சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டுகள் எழுதி போட போட்டுக்கணும். ஒழுக்கங்களுடைய போர்டுகள் அதை விட தாவது நீங்க துறையிட்டா வேண்டி எழுதி போறது. நீங்க பள்ளி ஆபீஸ்லயே தோறத விட நீங்க துறையிக்காக வேண்டி வெளியே போறது இருக்குது, அது அதை விட பெரிய தாவது. சுண்ணத்து வந்து திறந்த ஆபீஸ்ல நம்பி சொல்லுங்க, புரியல? துருங்கு வசதி இல்லாத இடத்துல வாழவே கூடாது. வாழ்க்கையாட்டும் சரியாய பார்க்கணும். என் பூமி விசாரமானது நீங்க எந்த எங்க போனாலும் போய் நீங்க பார்த்து பண்ணுங்க நல்லா
சொல்லிருக்கலாம்.
நிர்பந்தமே இல்லாம நின்று சேருது தப்பு. அந்த மாதிரி வசதப்படக்கூடாது.
சந்தேகம்
தொழுகையில சந்தேகத்தை ஒன்று கொண்டதுக்குனே ஒரு சைக்கா உட்கார்ந்துருக்கான், எத்தனை சொல்றது, எட்டு சொல்றியா, மூணு சொல்றியா, ஒன்று சொல்றியா, நாலு சொல்றியா. முதல்ல அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது எழுபது மந்திரி சுத்தம் துப்பிட்டு நம்ம பாட்டு பெற்றாம தொழுகையை கண்டிப்பாக பண்ண வேண்டியது. ரொம்பவும் நமக்கே உண்மையான சந்தேகம் வந்துருச்சு, ரெண்டு சொல்லுமா மூணு சொல்லுமான்னு சொன்னா எது குறைவான எண்ணிக்கை அதை வச்சு எப்ப ஞாபகம் மொத்தமாவே ஒரு ரக்காயத்துல சூரா ஃபாத்திஹாவும் எதுவுமே ஓதல அப்படின்னு தொழுகை பெற்று இருந்தது. பெரும்பாலும் இந்த சந்தேகத்தினாலதான் வரும். எப்ப ஒருத்தர் தொழுகையை பழகிட்டார் அவர் கண்டிப்பா அவர் ஓதிப்பார், வீணா சந்தேகம் வரும், போதும் போது உமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற கன்ஃபார்மா ஓதுறன்னு தெரிஞ்சாதான் இந்த முடிவு எடுக்கும். சரிதாசங்க எப்ப பெருங்கிறதுக்கு தனி கணக்கு இருக்கு, எந்தெந்த தப்புக்கு தெரிஞ்சாத்தது, எந்தெந்த தப்புக்கு தெரிஞ்சாத்தது கிடையாது. சொல்லு தொழுகையில முக்கியமான சுண்ணத்துகளை விட்டுட்டா அல்லது வாஜிபுகள் சொல்லுவாங்க அதை விட்டுட்டா அப்ப தெரிஞ்சாத்தது இருக்கு, பருவுகளை விட்டுட்டா தெரிஞ்சாத்தது கிடையாது, திரும்ப தான் தொழுதாகும். இப்ப ருக்கு செய்யாமலே ஒரு கட்டத்தை முடிச்சிட்டாரு, முதல் கட்டத்துல செஞ்சு சொல்லிட்டு தொகுப்போதுனாரு, நேரா சுற்றுக்கு போயிட்டா ருக்குக்கு போற அல்லது ரெண்டு சுற்றுல ஒரு சுற்றுல விட்டுட்டாரு, இந்த மாதிரிதான் சொன்னா தொழுகையை திரும்பிதான் சொல்லணும். தொழுகைக்கு கூடாதே இருக்கும்போது ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை திரும்ப போய் தொழுதுட்டு அப்புறம் மிச்சம் கொண்டு தொழுது முடிக்கணும். தொழுது முடிச்சு வெளியே போயிட்டாரு அப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா திரும்ப சொல்லணும். ரொம்பவும் மோசமா இருக்கக்கூடாது. ரெண்டு விஷயம் சொல்றாங்க, ஒண்ணு உங்களிலே பெரியவர் குரானை கட்டணும் ஒரு அதிசயம், இன்னொரு அதிசயத்துல உங்களில் அதிகம் குரானை கட்டவர் துறவை கட்டு சொல்ற. அப்ப ஒரு இடத்துல நீங்க தொழிலுக்கு ஒன்று சேரும் பொழுது ஒன்று யாருமே நான் துறவிக்கிறேன் அப்படின்னு தானா விரும்பப்படக்கூடாது, ரெண்டாவது மக்கள் ஒருத்தரை முற்படுத்துறதா இருந்தாலும் அல்லது அவரே வடிக்காம முந்தி போறதா இருந்தாலும் தனக்கு ஓதை தெரிவிக்கிற பட்சத்துலதான் அவரை துணியுமே தெரியல. சும்மா சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கிளம்ப இருக்கும், அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் தொழுது வச்சாலே முடிஞ்சாலும் ஓதினாலே ஒரு சில உச்சரிப்புகளை தப்பு வந்துருச்சுன்னு சொன்னா மன்னிக்கப்படுது, வேண்டும் என்று அது செய்யாதவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுகளை பாத்தீங்கன்னா, சுன்னாவுடைய அந்த பின்னணிகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நபிர் தொழுகையில் எதை ரசூல் சொல்லாவிட்டு உபரியான வணக்க வழிபாடுன்னு சொன்னாங்களோ அதுல ஒன்றை ஒரு அடியான் தனக்கென குறிப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு தவறு கிடையாது. இப்ப நீங்க வேலைக்கு போகும்போதுதான் ரெண்டு கேட்டு வந்து போறீங்க, பயணத்துல போகும்போதுதான் ரெண்டு கேட்டு வந்து போறீங்க, இது தப்பு சொல்ல மாட்டாங்க. இப்படி நீங்களும் தோன்று போகணும், மற்றவங்களை வலியுறுத்த விடாது சரிங்களா, புரியுதா? இப்ப ஒரு தஸ்பீஹ் இருக்கு அல்லது ஒரு தொழுகை இருக்குது அல்லது குர்ஆன் ஓதுறது, உங்களுக்கு நீங்க ஒரு தர்த்தீபை வச்சு அமல்கள் ஆர்வம் ஏற்படுவதற்காக வேண்டியும் அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் நீங்க செய்யறது தப்பு கிடையாது, புரியுதா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஆக்காதவங்க சுன்னத்தாக்கிட கூடாது. எப்படி உதாரணத்துக்கு, இப்ப ஒருத்தர் நேரத்துல இப்ப இப்படி சூதாரம் சொல்லுங்க இருக்கு, சில நேரங்களில் நீங்க அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா தப்பு கிடையாது. இப்போ பயணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, இல்ல நான் ரெண்டு பேர் தூரமும் பயணம் ஆரம்பிக்க மாட்டேன், டெய்லி போனாலும் போட்டோம், இது செய்யக்கூடாது. அப்ப நீங்க அதை பரவாக்கிட்டீங்க, புரியுதா? அப்படி இல்லாம டைம் கிடைக்கும் போதுதான் நீங்க அதை பேசுறீங்கன்னு சொன்னா அது தப்பு கிடையாது. புரியுதுங்களா? அவங்க குறிச்சுட்டா வித்தியாசம் இருக்கு. அதாவது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மார்க்கத்துல விஜயத்தை ஏற்படுத்துறது என்னன்னு சொன்னா, ஒரு நேரத்துல ஒரு இடத்துல நசுத்தாரத்திடம் சொல்லி கொடுக்காத விவாதத்தை நம்ம உருவாக்கி வைத்துக் கொண்டு இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அமைக்கிறது. இது விஜயத்து. இன்னொன்று, பொதுவான நசிலான வணக்கங்கள்ல ஒரு வணக்கத்தை ஒரு அடியான் தனக்கு பிரத்யோகமா சிறப்பா அதை பின்பற்றி கொண்டு வராது. அது விதத்தாவது. இப்ப சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொன்னோம், அது பொதுவா இருக்கும். இப்ப முழு குரான் குரான் எழுதுனாங்கன்னா வேற விஷயம், வெறும் பர்டிகுலரா ஒரு சூறாவை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அது தேவை எதையுமே குரான்ல ஓதாம புறக்கணித்தது அது கூடாது, அது தனி விஷயம். இதுக்கு மேல நாங்க குரான்ல எதுவுமே திரும்பி பார்க்க மாட்டோம். இப்ப பெரும்பாலும் மக்களை பாத்தீங்கன்னா குரான்ல கையில வச்சிருந்த பதில் அதுவும் யாசின் சூரா மட்டும் பிரிண்ட் பண்றது பாக்கெட்ல வச்சுப்பாங்க. காலையிலே அதான் ஓதுவாரு, சாயந்தரமும் அதான் ஓதுவாரு, வெள்ளிக்கிழமை அது ஓதுவாரு, எல்லா நல்லது கிட்ட அதை மட்டும் ஓதுவாரு. அதை தவிர குரான் எடுத்து தொடர்ந்து பார்க்கவே மாட்டாரு. இது தப்பு. இது எதனால தப்பு? யாசின் மட்டும் ஓதுனாரு அது தப்பு. யாசின மட்டும் வைத்துக் கொண்டு மத்த குரானுடைய சூறாவது புறக்கணிச்சிட மகிழ்ச்சி ஒரு விட்டுட்டாரு, அது தப்பு. நம்ம சொன்ன தொழில்நுட்பத்துக்கு போது பரவஞ்சு இஸ்லாம சொல்லிட்டா அப்படியே தொழிலை விட்டுட்டு பரவஞ்சு போயிட்டு அந்த கடைசி அத்தியாயத்தில் இருந்தீங்க. அவங்க இஸ்லாம சொல்லி முடிக்கிறது தற்கீர் சொல்லி அடுத்து ரக்காத்து ஆரம்பிச்சிருந்தார, நீங்க போய் சலாம் கொடுத்துட்டு போய் சேர முடியும்னு சொன்னா சலாம் கொடுக்கும். இல்ல நீங்க அப்பதான் முதல் ரக்காத்து ஆரம்பிச்சிருக்கீங்க, இவன் அவங்க தற்கீர் சொல்லிட்டாங்க இஸ்லாம சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே போய் தொழில சேர்ந்துருவாங்க. அப்படியே வீட்டுக்கு போய் செல்லணும், தொழில் பிறகு தொழணும், பண்ணு தொழில் முடிச்சது பிறகு தொழணும். இந்த மாதிரி தப்பு டெய்லி செய்வோம். என்னைக்காவது ஒரு நாள் தவறி போயிட்டாரா? முன்னாடியே எந்திரிக்கணும். அதானுக்கு முன்னாடி எந்திரிச்சுதான் நமக்கு தவறாச்சாங்களா? வீட்டுல தொழில் தொழலாம், வந்தவன தொழுவலாம், தொழில் முடிச்சு தொழுவலாம். பதினெட்டு சொல்லுது ரொம்ப முக்கியமான சொல்லு. நாலு ரக்காய்க்கு ரெண்டு ரெண்டா தொழுகிறது சிறந்தது. நாலு பன்னெண்டு ரெக்கார்டு ஒரு நாளைக்கு சொல்லுதா சொல்றதுல ஒரு அல்லாஹ்வுக்கு ஒரு மாளிகையை கட்டுறான்னு சொல்லி அந்த ஹதீஸ் இருக்குது. சுக்ருக்கு முன்னாடி ரெண்டு, லொஹருக்கு முன்னாடி நாலு, அப்புறம் மகரிபுக்கு பின்னாடி ரெண்டு, இஷாக்கு பின்னாடி ரெண்டு. சொன்னாலாம் குறை சொல்ல முடியாது. என்னமா மகரிபுக்கு முர்ஷிதத்துக்கு கிடையாது, ஒவ்வொரு அதானத்துக்கும் இஸ்லாமத்துக்கு இடையில ரசூலுல்லாஹிக்கும் தொழுதுருக்காங்கன்னு வந்திருக்குது பொதுவான. அதாவது ஒவ்வொரு அதானத்துக்கும் இஸ்லாமத்துக்கு இடையில சலாத் இருக்கிறது லிமன் ஷா விரும்பியவர் தொழுது கொள்ளும் சொல்லிட்டு. அந்த அடிப்படையில தான் சஹாபாக்கள் மகரிபுடைய அதானத்துக்கு பிறகு தொழுதுருக்காங்க. ரசூலுல்லாஹிக்கும் தடுக்கிறார் சொல்லலாம். நேரம் கொடுக்கணும். இப்ப பொதுவா இருக்கிறாங்கன்னா பள்ளியில மகளிர்கள் வந்து உடல் காமத்து உடன் போட்டுருவாங்க. ஆனா அவரு இன்னொருத்தர் அல்லாவுக்கு அல்லாவுக்கு ஆரம்பிச்சுவார். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இடையில கொஞ்சம் கேப் விட்டு நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்தாலே ஒரு வாரத்துல தொழுகிக்க வேண்டிய சூறாக்களையும் திக்ரங்களையும் திருத்தமா நீங்க ஓது படிச்சுக்கலாம். பெரும்பாலும் என்ன செய்யறது, அது திருத்துறதுக்கும் படிச்சுக்கிறதுக்கும் நேரம் கொடுக்கலன்னு சொன்னாதான் அந்த தவறு பலவீனம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே போகும். ஒரு வாரம் ஒரு நாளைக்கு 15 20 நிமிஷம் 1/2 நேரம் கூட நம்ம தொழுகைக்கு கொடுக்க முடியாதா? அந்த ஒரு சிந்தனையை உண்டாக்கணும் மக்களுக்கு. நீங்களே ஆபீஸ் முடிச்ச உடனே ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல பக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியில போய் ஒரு இமாமத்தை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு நேரத்தை வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு வாரம் தொழுகைக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்க உங்கள்கிட்ட வருவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, பிரச்சனை தருவாயிடும். இப்போ ஒரு கோர்ஸ் நமக்கு அவசியம், இதை படிச்சா இந்த வேலையை நல்லா செய்யலாங்க பொழுது அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு படிச்சுட்டு வரும்ல, புரியுமா இல்லையா? ரெண்டு பக்கமும் இப்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அளவு கடந்துருது, இன்னொரு பக்கம் அளவுதான் கடந்துருது, ரெண்டுமே கூட. இப்ப தொப்பி என்பது இது பொதுவா முஸ்லிம்களுக்குள்ள ஒரு ஆடையாக சஹாபாக்களுடைய காலத்துல மாறிடுச்சு, புரியுதுங்களா? நபிசுல்லாவுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க காலத்துல தொப்பி இருந்துச்சு இல்ல, ஆடை முழுசா இருந்துச்சு இல்ல, தரப்பா இருந்துச்சு இல்ல, இப்படி ஒரு பிரச்சனைக்கு இடையிலேயே நபிசுல்லாவுடைய காலம் முடிஞ்சிச்சு, செல்வம் வசதி எதுவுமே. சகாபாக்களுடைய காலத்துக்கு சிலாபத்துடைய காலங்கள், சகாபத்துக்கு காலத்துல சிலாபத்துடைய காலங்கள் ஆரம்பமாகி உலக நாடுகள் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சப்ப, அப்ப அரபிய தீபகற்பத்துக்கு வெளியில உள்ள நாடுகள் அங்க வந்து முஸ்லீம்களும் கலந்தாங்க, காப்பிர்களும் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி நாடுகள்ல எங்க வந்து முஸ்லீம்கள் மட்டும் இல்லையோ, காப்பிர்களும் சேர்ந்து அந்த இடத்துல வாழ்ந்தாங்களோ, அங்கு உபரமையில்லாமல் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்று அவர்களுடைய உடையாலையும் அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதற்கு நிறைய சட்டங்களை வகுத்தாங்க. வகுத்துட்டு அந்த அடிப்படையில தான் முஸ்லிம்கள் ஆடை அணியணும், அந்த அடிப்படையில தான் முஸ்லிம்கள் செருப்பு கூட அணியணும். ஒரு வீட்டுல செருப்பு கழிச்சி இருந்தாலே, ஒரு இடத்துல செருப்பு இருந்தாலே, இந்த இடத்துல ஒரு முஸ்லீமுக்காக தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு உபரமையில்லாமல் ஆடை அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க,
ஹரியானா போய் பாருங்க எல்லாரும் தொப்பி போட்டிருப்பாங்க.
அதே போல அரசியல் கட்சியில கூட ஒரு கட்சி வந்து அந்த கட்சியில மூத்தவங்க எல்லாம் கண்டிப்பா தொப்பி போடணும், தொப்பி போடாட்டி மூத்தவங்களை ஆக முடியாது, அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியெல்லாம் இருக்கு. அதே போல நீங்க வந்து மேலை நாடுகள்ல போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொப்பி இருக்கும், ஒவ்வொரு நாட்டவர்களுக்கும் ஒரு தொப்பி இருக்கு. ஆங்கிலேயே பல ஆங்கிலேய ட்ரெடிஷனல் வந்து இங்கிலீஷ்காரங்க வந்து அவங்களுக்கு ஒரு தொப்பி இருக்கு. அப்ப அந்த மாதிரி தொப்பிங்கிறது பொதுவான ட்ரெஸ் கோட்டை இருந்து மக்கள் அதை போட ஆரம்பிச்சு, உமர் எல்லாரும் முஸ்லீம்கள் இந்த மாதிரி தொப்பி தான் போடணும், முஸ்லீம்கள் போடுற தொப்பிய கிறிஸ்துவர்கள் யூதர்கள் போடக்கூடாது, யூதர்கள் போடுற தொப்பிய முஸ்லீம்கள் போடக்கூடாது அப்படின்னு அடையாளம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்படி உருவானதுதான் ஆரம்பத்துல இந்த தொப்பியை பற்றி உண்டான ஒரு ட்ரெஸ் கோட் வரலாறு. அதுக்கு பிறகு இஸ்லாமிய நாடுகள் அப்படியே பெருக பெருக முஸ்லீம்கள் பல நாடுகள்ல குடியேற குடியேற எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வசித்தாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு மத அடையாளத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. அதாவது அந்த மத அடையாளத்தை கொண்டே அவர் முஸ்லீம் அறியப்படணும். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் உள்ள முஸ்லிம்ஸ், நைஜீரியன் முஸ்லிம்ஸ், சூடானிஸ் முஸ்லிம்ஸ், எகிப்தியன் முஸ்லிம்ஸ், மலேசியன் முஸ்லிம்ஸ், அதே போல ஆப்பிரிக்கன் முஸ்லிம்ஸ் என்று ஒவ்வொரு முஸ்லீம் நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கும் ஒரு ட்ரெஸ் கோட். அந்த ட்ரெஸ் கோடை பார்த்தா ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஒன்னு அவர் முஸ்லீம்களுக்கு தெரிய வரும், இரண்டாவது இவர் எந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு தெரிய வரும். இப்ப நீங்க இது தெளிவா புரிஞ்சுக்கிறதா இருந்தா இன்னைக்கும் ஒரு 70% அல்ஹம்துலில்லாஹ் 60% சொல்லலாம் கண்டிப்பா இன்னும் மிச்சமா இருக்கு. என்ன நீங்க பாக்கலாம்னு சொன்னா என்னைக்காவது நீங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது பாக்கலாம், புரியுதா? ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்க பிடிச்சிட்டு வர ட்ரெஸ் வச்சு இவர் சூடானி முஸ்லீம், இவர் சிரியன் முஸ்லீம், இவர் ஒரு ஜோர்டான் முஸ்லீம், இவர் இமாராத்தி முஸ்லீம், இவர் எகிப்த் முஸ்லீம், இவர் இந்தியா முஸ்லீம், அவங்க எல்லாரும் பாக்குறது தோப்பு ஒரே மாதிரி வெளியே பார்த்து தெரியும். ஆனா ஒவ்வொரு தோப்பும் ஒரு டிசைன்ல இருக்கும், எல்லா அரபுகாரங்க போடுறதும் ஒரு டிசைன்ல இருக்காரு. அதே போல நைஜீரியன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல உள்ள முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம இங்க பைஜாமா கொடுத்த தோப்பு போடுறோம்ல, அதே அந்த பைஜாமா கொடுத்தா வேற ஒரு டிசைன்ல போட்டிருப்பாங்க. மலேசியன் முஸ்லிம்ஸ் பாத்தீங்கன்னா அதே பைஜாமா கொடுத்தாவ குர்த்தா கொஞ்சம் உயரமா இருக்கும், புதுசா இருக்கும், மலாய் பாஜி குரு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது ட்ரெடிஷனல் ட்ரெஸ், அதே போல குருநகர், அதே போல இந்தோனேஷியா, அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டு மக்கள் என்று காட்டும் விதத்திலையும் அந்த நாட்டில் நாங்கள் முஸ்லீம் மக்கள் என்று காட்டும் விதத்திலையும் தனித்தனி கிறிஸ்து வச்சிருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் 60% நீங்க இந்த டிரெஸ் கோட பார்க்கலாம். எப்ப ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்கம் பெருகியதோ அதுக்கு பிறகு அவர்களுடைய ரெடிமேட் கலாச்சாரம் பெருகியதோ அப்பதான் முஸ்லீம்கள் டோட்டலா அவங்களுடைய டிரெஸ் கோட டோட்டலான்னு சொன்னா 40% முஸ்லீம் வாலிபர்களும் பெரியவர்களும் தங்களுடைய கம்யூனிட்டியில டிரெஸ் கோட சுத்தமா மறந்து காவல்களுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. இப்படி இதே உங்கள்கிட்ட ஒரு 30 முன்னாடி 25 முன்னாடி வரைக்கும் நீங்க உங்க ஊர்ல ஒரு டெய்லர்களை தேடி போய் உங்களுக்கு ஒரு கைட்டை கொடுத்து நீங்க சட்டை தச்சுதான் போடுவீங்க. ஆனா இப்ப நீங்க சட்டைய வாங்கி போடுவீங்க ரெடிமேடா. இந்த ரெடிமேட் சட்டையை வடிவமைக்கிறது யாரு? ஒரு யகூதி ஒரு நசரானி. சரியா இல்லையா? உங்களுடைய டிஷர்ட்டுகளை வடிவமைக்கிறது யாரு? ஒரு யகூதி நசரானி. அப்ப அந்த யகூதி நசரானி முஸ்லிம்களுக்கு ஏற்ற மாதிரி வடிப்பானா அல்லது தனக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பானா? அப்ப அதனாலதான் நிறைய டிஷர்ட்டுகள் நிறைய ஷர்ட்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயாவது திருவையை நுழைஞ்சு வச்சிருப்பான், அதை டிசைனுங்கிற பேர்ல ஏதாவது விளையாண்டு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி டிசைன்கள் ஒண்ணு அழகுன்னு ஆரம்பிச்சு, இரண்டாவது கவர்ச்சின்னு மாறிடுச்சு, அப்புறம் கமர்ச்சியலா மாறிடுச்சு, இப்ப கடைசியில அநாகரிகத்துல அநாகரிகமா கடைசியில முன்னாடி எல்லாம் வந்து பேண்ட் எங்க இருக்கும் இப்ப எங்க இருக்குது பாருங்க. புரியல அவங்களுக்கு. அப்ப யாரை பின்பற்றி இன்னைக்கு டிரெஸ் அணிகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து யாரை பார்த்து அந்த ஹாலிவுட் இருக்காங்க இல்லையா, அந்த ஹாலிவுட் காரங்க போற டிரெஸ் அவங்க போற டிஷர்ட் அவங்க போற பிராண்ட் எல்லாமே அதுதான் வந்து தனக்கு எக்ஸாம்பிளா முன்மாதிரியா மாறிடுது. அப்ப அதுல இருந்து முஸ்லிம்கள் விடுபட்டு அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ள வந்தாதான் அந்த ஃபேஷனை ஒழிச்சு நீங்க சுத்தமான ஒரு இஸ்லாமிய அடையாளத்துக்கு வர முடியும். அவங்களுடைய உடலை நெருக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. என்ன உட்காரும் பொழுது அவங்களுடைய மர அவரத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டக்கூடியதா இருக்கக்கூடாது. ரொம்ப பேர் டைட்டா போட்டு வருவாங்க, உட்கார்ந்தாங்கன்னா அசிங்கமா இருக்கும். என்ன எப்படி ஆண்கள் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய பெண்மையுடைய உறுப்புகள் பிரித்து காட்டும்படியான இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சிட்டு வெளியே வரக்கூடாதோ அதே போலதான் ஆண்களுக்கு சட்டம் வருது. இப்ப நம்ம என்ன செய்யறோம் பெரும்பாலும் சொல்லணும் அனுபவிச்சுக்காரு. இந்து பெண்கள் வந்து ஜாக்கெட் போடுற மாதிரி முஸ்லீம் வாலிப பிள்ளைங்களும் சட்டையை கொண்டு வராங்க.
பெரியவங்களா இருந்தாங்க அவங்க ஒரு பெண்ண சட்டையாவது ஒரு சட்டை போடுவாங்க. அந்த சட்டை வந்து முன்பக்கம் பட்டம் வச்சிருக்கும், அவங்களுடைய தொடர் வரைக்கும் அந்த சட்டை இறக்கமா இருக்கும். கைலி தான் கட்டுவாங்க, அதுவும் அந்த கைலி காங்கிரசுடைய டிசைன் வேற மாதிரி இருக்கும், முஸ்லிம்களுடைய டிசைன் வேற மாதிரி இருக்கும். சரியா? அதே போல முஸ்லிம் பிள்ளைங்களுக்கு அவங்க பெஸ்ட் கோடு கைலியும் அவங்க சட்டை தச்சு கொடுப்பாங்க. யாரு பெரியவங்க கூட்டிட்டு போய் கடையில சட்டத்தில் புல் கையோ அல்லது அரைக்கை தச்சாலும் சரி நீளமா சிறியா தச்சு கொடுப்பாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. சரியா இல்லையா? நீங்க எல்லாம் அந்த காலத்துல திருநாட்டு உபயோகிங்கன்னு சொன்னா ஊர்ல உங்களுக்கு தெரியும், கைதி தட்டப்பட்டுதான் கொண்டு போவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவசர காலம், சாப்பாடு அவசரத்துல போய் நிக்கிற காலத்துல இப்ப இந்த டிரெஸ்ஸுக்கு போய் தச்சு வாங்குறதுக்கு இவங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில ஆங்கிலேயர்களிடத்துல கடன் வாங்கி பதிவாசருக்கு தொழுது வந்தா ஏதோ தச்சில இருந்து வெளியே போன மாதிரி பின்னாடி நீங்க காட்சியை பாக்குறீங்க. எப்படி தச்சில இருந்து வெளியே வரலாம்? என்னைக்காவது ஒருத்த சோப்பு போட்டு தொழில் போட்டு வந்து பாத்துருக்கீங்களா? என்ன சார் வந்து பாத்து பாத்துருக்கீங்களா? பாக்கல. பாத்தீங்களா, சர்ச்சிலிருந்து ஒருத்தர் தொப்பி போட்டுக்கிட்டு துண்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முஸ்லீம்களுடைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு வந்தான்னு சொல்லி நீங்க பாத்துக்கிறீங்களா? சொல்லுங்க சந்தேகம் பாத்து. அப்ப கிறிஸ்தவர்கள் யூதிகள் யாரும் முஸ்லீம்களுடைய டிரெஸ் கோட எடுத்துக்கிறதே கிடையாது. ஆனா முஸ்லீம்கள் மட்டும் கிறிஸ்தவர்களுடைய யூதிகளுடைய டிரெஸ் கோட போட்டுக்கிட்டு பரிவார்த்தனை சொல்லிட்டு கிறிஸ்டின் மாதிரி வராங்க. டைட் பேண்ட் டைட் ஷர்ட் இன் பண்ணிருக்குது, தலையிலும் தொப்பி கிடையாது, முகத்திலையும் தாடி கிடையாது, புரியுதா? பின்னாடி வந்த டிரெஸ் கோட் அடையாளமும் இல்லை, தாடி சுமத்தான தாடியும் கிடையாது, பேண்ட் ஷர்ட் இன் பண்ணிருக்குது. இவனை தச்சிலிருந்து வெளியே கூப்பிட்டு வந்தாங்கன்னா பலிவாரத்திலிருந்து வெளியே கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். எப்படியாவது ஒரு யகூதி நசராணி ஒரு இந்து எப்படாவது ஒரு முஷ்ரிக்கு அவன் வந்து நம்ம நேரத்தை கொண்டு போய் தொழுது போனதா பாத்துருக்கிறார் பாத்தீங்களா? பார்க்க முடியுதா? ஆனா நம்ம மட்டும் அவன் நேரத்தை கொண்டு போயிட்டு வந்துடும். இப்ப எந்த டிரெஸ் போட்டா இது முஸ்லிம்களுக்கு உள்ள டிரெஸ் இவர் பாயில் அடையாளம் காணப்படுதோ அந்த டிரெஸ் நம்ம போடுறதுக்கு வைக்கப்படணும். இது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். இப்ப நான் ஒரு தடவை சொல்றதுனால நம்ம வந்து சிந்தனையில வந்து இது டக்குன்னு உங்களுக்கு கேட்டாரு. நம்ம வந்து அறிமுகம்லாம் இதை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 30-40 பக்கம் பேசுறாங்க, சரியா? கண்டிப்பா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் என்ன விஜா, அந்த ஜீன்ஸ் பேண்ட் என்ன அப்புறம் இந்த டைட் பேண்ட் எல்லாத்தையும் தூக்கி திரும்ப வந்த வரைக்கும் அனுப்பிட வேண்டியிருக்கான். இன்னைக்கு என்ன அவர் பாருங்க, இந்த முஸ்லிம்கள் வந்து தங்களுக்குன்னு டிரெஸ் கோட் ஏற்படுத்தாதனால நம்முடைய பணத்தினுடைய ஒரு பெரும் பகுதி அதை கொண்டு வருமானம் ஈட்டிக் கொண்டிருந்தா யாரு? யூதர்கள். இப்ப நீங்க பிராண்டு அல்லது அந்த டிசைன் சொல்லி போறீங்கன்னு இதெல்லாம் அவனுடையது. இப்ப அமெரிக்கால இருந்து பிராண்ட் தயாரிக்கப்பட்டு இங்க வந்து இருக்கு. என்ன கால என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப நீங்க இங்க வாங்கிருக்கீங்க ஒரு பிராண்ட் 1000 ரூபாய்க்குன்னு சொல்லி, இது 500 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஒரு யகுதிக்கு ஒரு நத்ராணிக்கு போயிட்டு. சரி, நம்ம வந்து அதனால ஹராம் சொல்லுவாங்க, ஆனா அது அது நம்முடைய கலாச்சாரம் சீரழிக்கிறதா இருக்காங்க, அவனை பிரதிபலிப்பதா இருக்கா இல்லையா? சரிங்க, யகுதியே செய்யணும், நத்ராணியே செய்யணும், பரவாயில்ல. முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் ஆதி வடிவமைப்பாளர்கள் முஸ்லிம் அறிஞர்கள் காட்டி கொடுத்த மாதிரி டிரெஸ் செஞ்சு கொடுத்தா வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப கையால வந்து தோப்பு செஞ்சு வருது, போடணும் இல்லையா? போடலாம். ஆனா ஒரு கிறிஸ்துவத்தை ஒரு யகூதியத்தை வந்து அடையாளப்படுத்தும் விதமா ஆலோசனை வச்சுனா அதை எப்படி நம்ம போட முடியும்? இப்ப கிறிஸ்தவர்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா, இப்ப இந்த டை பேண்ட் கலாச்சாரம் இருந்து பாருங்க, இது எங்க இருந்து அவர்கள் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க டான்ஸ் ஆடலாம். யாரு? புரியுதா இல்லையா? உறுப்புகள் வந்து அவயங்கள் அந்தமா தெரியணும், புரியுதா? அந்த டான்ஸ் கலாச்சாரம் வந்தப்பதான் தாதி மீசியும் சிறைகளை பார்க்கவும் கிறிஸ்தவர்களுக்கு வந்துச்சு. நான் முந்தைய காலத்திலையும் அவர்கள் தாதி மீசிய உருவாக்கப்பட்டது கொடுக்கப்படுறதுனால ஒரு படித்தவர் அந்த மாதிரி பேண்ட் சட்டையை போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த பேண்ட் சட்டையோட எனக்கு தாடி வச்சா நல்லா இருந்தாலும் தாடியை தடுக்க ஆரம்பிக்கலாம். சரியா இல்ல? புரியல உங்களுக்கு? அந்த டிரெஸ் கோட் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அந்த சிந்தனையை உருவாக்குது. அதனால இந்த டிரெஸ் கோடுங்கிறது கண்டிப்பா மாற்றப்படணும். குறிப்பா அட்வைசர் சொன்னா தயவு செய்து ரெடிமேடு சட்டையே இருக்காங்க. அப்ப ரெடிமேடு கடை வச்சிருக்கிறவங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, எதுக்குறாதீங்கன்னா முஸ்லிம்களுக்காக வேண்டி முஸ்லிம் டிரெஸ் இஸ்லாமிக் டிரெஸ் புரியுதா, அந்த சட்டை எப்படி இருக்கணும், நல்ல முழுமையா இருக்கணும், அழகா இருக்கணும், நீளமா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டிரெஸ் இருக்கீங்க இஸ்லாமிக் ஸ்டைல உருவாக்குங்க. இப்ப பெண்களை மட்டும் நம்ம போத்தி போத்தி வைக்கிறாங்க சரியா, அப்ப அவங்களை மட்டும் என்ன செய்யலாமா இஷ்டத்துக்கு, முன்னாடி உள்ள ஒரு தொழுகை பின்னாடி உள்ள ஒரு தொழுகை எல்லா தொழுகையும் பாதிக்கலாம் பாதிக்கலாம புதிய முதல்ல முயற்சி பண்ணுங்க. இது சம்பந்தமா இன்னும் அறிஞர்கள்ட்ட கேளுங்க, இன்னும் நீங்க படிங்க, நீங்க என்ன சிந்திங்க, என்ன செய்ய சொல்றது, முஸ்லீம்கள் நம்ம உள்ளவர்கள் எப்படி போட்டுட்டு இருந்தாங்க, நம்ம எப்ப மாறணும், ஏன் மாறணும்னு யோசிச்சு பாருங்க நிதானமா. இது நல்ல மாற்றமா அல்லது வந்து நம்முடைய சமுதாயத்தைய அடையாளத்து தோட்டலா அழிச்ச மாற்றமான்னு பாருங்க. இப்ப ஒரு பள்ளியில இருந்து எல்லாரும் தொழுது வரணும்னு வச்சுங்க, ஒரு 200 பேர் சும்மா தருவோம், 200 பேரும் தொப்பி தாடி இஸ்லாமிய ஆடையில வந்தோம் சொன்னா 20,000 பேர் வெளிவந்த மாதிரி இருக்கும். இந்த பள்ளியில இருந்து சுத்தி உள்ள காவிரிகளும் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு வந்துடும் பார்த்தாரு. இப்ப நம்ம பள்ளியில இருந்து வெளியே வரும்பொழுது 10 பேர் தான் இஸ்லாமிக் ட்ரெஸ் கோட்ல வராங்க, பாக்கி 199 பேர் கிறிஸ்தவர்கள் ஈழர்கள் சர்ச்சில் இருந்து வந்த மாதிரி வராங்க. எத்தனை சுற்றுலா இருக்கிற பிறந்தாளுக்கு இந்த வழியா போங்க, வரும்போது அடுத்த வழியா வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கிய காரணம் உடம்பு எழுதுறது என்ன, அவ்வளவு தொழுகையில மக்கள் பெரும் கூட்டமா செல்லும் பொழுது காப்பீடுகளுக்காக பார்த்து அச்சமரணும், சும்மா தொடர்ந்து வரணும், வரும்போது இப்படி போயிடுது, என்ன தாடியும் தொப்பியும் இருக்கிறது இல்ல. இப்ப இவரை பார்த்து என்னத்த முஸ்லீமும் விளங்குது சொல்றது சட்டம் என்ன சொன்னா, தொழுகைக்கு தொப்பியை வரலாங்க எப்படி தொழுகையுடைய பரவா தொப்பி போடாது தொழுகையை கூடாது ஆக்காதீங்க. அதுதான் அறிஞர்கள் சொன்ன இவர்கள் இந்த நவீனவாதிகள் என்ன ஆகிட்டாங்க சொன்னா, அறவே தொப்பில இருந்து முஸ்லீம்களை பிரிக்கணும்னு சொல்லு, அது அறிஞர்கள் எந்த ஒரு டெஸ்கோடு இஸ்லாமிய சமுதாயத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து அறியப்பட்டுச்சோ அதுலிருந்து நம்ம சமுதாயத்தை பிரிக்க வைக்க கூடாது. நீங்க பாருங்க உலகத்துல உள்ள எந்த முஸ்லீம் நாட்டை வேணாலும் சுத்தி வந்துருங்க, அந்தந்த முஸ்லீம் நாட்டுக்கும் அவங்களை முஸ்லீம்னு அடையாளப்படுத்துற மாதிரியும் அவங்களுடைய நாட்டை அடையாளப்படுத்துற மாதிரியும் ஏதாவது ஒரு தொப்பி வகை கண்டிப்பா இருக்கும்.